ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஒப்பற்ற தெய்வமே, எங்கள் மத்தியிலே எழுந்தல் இருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதா. உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்களை உன் பக்கமாக திருப்புங்க ஆண்டவரே, உன் பக்கமாக எங்களை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, தேவ சித்தமும் தேவ நோக்கமும் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். விட்டுக் கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே ஆவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள், பாம் சண்டு குருத்தோலை ஞாயிறு. இயேசு கிறிஸ்து பாடுபடுறதுக்கு முந்திர வாரம் ஞாயிற்றுக்கிழமை எருசலேமுக்குள்ளே அவர் பவனி போகும் பொழுது ஒரு கழுதை மேலே ஏறி சென்றார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சோ இந்த சம்பவத்தை குறித்து கருத்தாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால், இது ஒரு தீக்க தரிசன நிறைவேறுதலாகும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீக்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் போது, அவருடைய சிலுவ மரணத்தின் பொழுது, ஏற்கனவே அவரை குறித்து பழையற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக தீக்க தரிசனங்கள் தத்துருவமாக அவருடைய சிலுவ மரணத்திலே நிறைவேறினதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை போலவே இயேசு கிறிஸ்து கழுதை மேலே பவனி வந்ததும் ஒரு தீக்க தரிசன நிறைவேறுதலே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகரியா தீக்க தரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் படித்துக்கொள்ளுங்க. சகரியா தீக்க தரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. மிகவும் கடிகூறு,
எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும்.
அவரை குறித்து சொல்லப்படுகிற கரெக்டர் பாருங்க, அவர் நீதி உள்ளவரும்,
ரட்சிக்கிறவரும்,
தாழ்மை உள்ளவரும்,
கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்.
இதோ உன் ராஜா வருகிறார். சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து கழிகூறு, கம்பீரி. ஏனென்றால் உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். உன் ராஜா, உன் நித்திய நாயகர் உன்னிடத்திலே வருகிறபடியால் சியோன் குமாரத்தியே நீ கழிகூறு, கம்பீரி என்று சொல்லப்படுகிறது. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே சகரியா என்கிற தீக்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீக்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக கழுதையின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பவனி வர்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால் நடையாக நடந்து திரிந்து அலைந்து ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரே ஒரு இடத்திலேதான் அவர் ஒரு மிருகத்தின் மேலே, கழுதையின் மேலே ஏறி பவனி போனார் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்னது போல தீக்க தரிசன நிறைவேறுதலாகவே ராஜா கழுதை மேலே பவனி போறார். பாருங்கள், சொல்லப்படுறது சியோன் குமாரத்திய கழிகூறு ராஜா இடத்தில் வருகிறார், அவர் கழுதை மேலே. சோ ராஜா இன்னத்தில் ஏறி வருகிறாரு, கழுதை மேலே ஏறி வருகிறாரு. நம்ம நாட்டில் பார்த்தா கழுதைகளை பார்க்கலாம், அதன் உருவத்தையும் எவரும் ரசிக்கிறது இல்லை. கழுதையின் உருவம் அழகாக இருக்கிறது என்று யாராவது சொன்னதுண்டோ? கழுதையின் உருவமும் அது ரசிக்கக்கூடியதல்ல. அது மாத்திரமல்ல, அதோட குரலும் விரும்பக்கூடியதல்ல. அது சத்தம் போட்டா எல்லாரும் காத அடை. ஐ திங்க் 1998 பண்டாரில் நகர மண்டபத்தில் ஒரு கூட்டத்தில் வர்ஷிப் நடத்தி முடிந்து அதுல அமைதி வரும்பொழுது சரியாக வெளியில் இருந்த ஒரு கத்தம், ஒரு கழுதை சரியாக போட்டதே ஒரு சத்தம், எனக்கு சிரிப்பே வந்துடுது பாருங்க. சோ அத சத்தத்தையே ரசிக்க இயலாது, அதன் உருவத்தையும் ரசிக்க முடியாது. ஒருவரும் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டது இல்லை, அதை வைத்து வேலை வாங்குறதுக்காக வைத்திருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்களானே விரும்பப்படாத ஒரு மிருகம், அப்படிப்பட்ட ஒரு மிருகத்திலே பரலோக தேவன், உன்னதமான தேவனுடைய குமாரன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், அவர் அந்த கழுதையில ஏறி பவடி வந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அவர் கழுதையில ஏறி பவடி வரும் பொழுதுதான் ஜனங்கள் என்ன செய்தார்கள், தங்கள் வஸ்திரங்களை கலட்டி கீழே உரித்தார்களாம். சிலர் குறுத்த வரக்கிளைகளை தரித்து கீழே பரப்பினார்கள். அதற்கு மேலாக அந்த கழுதையில இயேசு கிறிஸ்து பவடி போனாராம். அவர் பவடி போகும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஓசன்னா என்று சொல்லி முழங்கினார்கள். சோ ஆர்ப்பரித்தார்கள், ஓசன்னா தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் இதே ஜனதா அடுத்த வாரம் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி முழங்கினார்கள் சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கறிமானவர்களே, இந்த சிலுவை, இந்த கழுதையின் பவடியை குறித்து சுவிசேஷங்களை நாம வாசித்தாலும், மார்க்கு எழுதின நற்செய்தி சுவிசேஷத்தில் சற்று ஆழமாகவும் அதிகமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 11 அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து நாம பார்த்தோமானால், ஆண்டவர் இயேசு கழுதை மேலே பவடி வாரதை குறித்து நாம பார்க்கலாம். எனக்கறிமானவர்களே, இன்றைக்கு அது அல்ல என்ற செய்தி, ஆகவேதான் அதுக்குள்ள அதிகமாக நாங்கள் போகல. இன்றைக்கு அதற்குரிய நாளாக இருக்கிறபடியால் அதை சற்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டு நான் தேவ செய்திக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒருபுற ஆண்டவருக்கு சித்தமான கபடிங்க. அங்க ஆண்டவர் பபடி போறதுக்கு முதலாக அப்போ சீசனத்தை சொன்னாரு, நகரத்துக்குள்ள போங்க, அங்கு இருவழி சந்தியில யங்ஷன்ல ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை அவிழ்த்து வாருங்க சொல்லி சீசங்களை அனுப்புறாரு. சோ இருமொழி சந்தியில எந்த பக்கம் போறதுன்னு தெரியாமல் கட்டப்பட்டிருக்க ஒரு கழுதையை சீசைகள் அவிழ்த்து ஆண்டவருடைய சிறத்தில் கொண்டு வந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவைகளை குறித்து சொன்ன போல இன்றைக்கு இந்த செய்தியில் பல தடவைகள் நான் இந்த கழுதை கொண்டு அவிழ்த்திருக்கிறேன். என கருமானவர்களை கவனிங்க, இயேசு கிறிஸ்து தீக்க தரிசனத்தை நிறைவேறுதலாக அவர் கழுதை மேலே பவடி போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் போய் அந்த வாரம் முழுவதும் எருசலேமிலே தங்கியிருந்து ஆண்டவர் தேவாலயத்திலே போதித்து இரவிலே ஒளிவமலையிலே தங்கி வந்தார் என்று சொல்லி அதை குறித்து அந்த வாரம் முழுவதை குறித்த டீட்டெயிலையும் வேதம் நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படாடும். சரி, போகட்டும். இதை குறித்த காரியத்தை வருகிற வெள்ளிக்கிழமை குற்றையிலே நாம் இதை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமான இன்றைய நம்முடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னை கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்துற விசேஷம், கம் வித் பிளீஸ் த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 3 மூன்றாவது அதிகாரம். வெளிப்படுத்துற விசேஷம் 3 அதிகாரம், அதிலே வாசிக்கும் 14 வசனத்திலிருந்து படிங்க. 3 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமே, படிங்க. கோ ஹெட் ப்ளீஸ்.
லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ளவரும் சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்திவன் நிப்போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்பத்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ
யாக்கிரதையாயிருந்தும்
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்தபடி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் என்று எழுதுகின்றார்.
ஆண்டவர் இயேசு ஏழு சபைகளுக்கு கடிதம் எழுதி அனுப்புறதை இந்த வெளிப்படுத்துற விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோமே. நாம் வாசித்த இந்த வேத பகுதி, வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி லவோதிகா சபை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதியாகும். இந்த ஏழு சபைகளும் ஏசியா மைனர் என்று சொல்லப்படுகிற அல்லது சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிற இன்றைய துருக்கி தேசத்திலே இந்த ஏழு சபைகளும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த ஏழு சபைகளும் இருந்த பட்டணங்கள் இன்றைக்கும் பல இடிபாடுகளின் மத்தியிலே வேறு பெயரிலே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சோ எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், நான் யோசித்தேன், அன்றைய துருக்கி நகரத்திலே அன்றைய துருக்கி தேசம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கார்கள். அங்கேதான் எபேசு என்கின்ற பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தங்கியிருந்து மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லியும், அங்கேதான் தியானாள் என்கின்ற பெண் தேவதையின் கோயில் இருந்தது சொல்லியும், அதில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் பல மாயவித்தக்காரர்களும் மந்திரவாதிகளும் மனம் திரும்பி குணப்பட்டதையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த எபேசு பட்டணம் இருந்ததும் துருக்கி நகரத்திலேதான். பிற்காலத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானும் எபேசு பட்டணத்திலே இருந்து தன் கடைசி நாட்களிலே தன் ஊழியங்களை அங்கே இருந்து தான் நிறைவேற்றினார் என்று சொல்லி பாரம்பரிய சபை சரித்திர குறிப்புகள் தெரிவிக்கிறது. சோ இப்படிப்பட்ட துருக்கி இன்றைக்கு முஸ்லீம் தேசமாக இருக்கிறது நினைக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம், மறுபக்கத்தில் வேதனை. அது மாத்திரமில்ல, நார்த் ஆப்பிரிக்கா, அதாவது வட ஆப்பிரிக்காவிலே இருக்கிற தேசங்களாகிய டுனிசியா, மொரோக்கோ, அல்ஜீரியா, லிபியா, எகிப்து போன்ற தேசங்களிலும் அந்த நாட்களிலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அந்த தேசங்கள் எல்லாம் முஸ்லீம் தேசங்களாக இருக்கிறது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. எனக்கு அறிவானவர்களே, எப்படி இருந்தாலும் இன்றைக்கு துருக்கி தேசத்திலே குறிப்பா எபேசு பட்டணங்களே கணிசமான கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இது கடைசி நாட்கள், ராஜ்யத்தின் நற்செய்தி சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ ஸ்தாபனமானது உலகத்தில் எந்தெந்த தேசங்களிலே எந்தெந்த பகுதிகளிலே நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை என்பதை குறித்த ஒரு கணக்கெடுப்பை எடுத்து அதன் அடிப்படையிலே சொல்லப்படாத இடங்களிலே ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்க பணியிலே மிக தீவிரமாக மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய விஞ்ஞானத்தின் வளர்ச்சியும் கூட வேகமாக ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்க வாய்ப்படுகிறது. இன்றைக்கு தேசத்துக்காக சகோதரர் யோசிப் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ள திடீரென யோசனை வந்து நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடு என்னவென்றால், இன்றைக்கு தமிழ் மொழியில கிட்டத்தட்ட 4 கிறிஸ்தவ புரோகிராம் 24 hours போய்கிட்டே இருக்குது. 4 சேனல் எனக்கு தெரிஞ்ச, ஆனால் எனக்கு தெரிஞ்சிருவது சிங்கள மொழியில ஒரு சேனல், கிறிஸ்டியன் சேனல் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டிய ஆண்டவரே, சிங்கள மொழியிலும் ஒரு கிறிஸ்தவ சேனல், டிவி சேனல் வர்றதுக்கு அற்புதம் செய்யு. பல இந்த இடத்துல ரெண்டு கத்தருக்கு முன்னாடி சொல்றேன், நான் சொல்றது சத்தியம், ஆண்டவர் அறிவாரு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் ஊக்கமாக நாங்கள் மன்னாடினது உண்டு. ஆண்டவரே, என கிறிஸ்தவ தமிழ் புரோகிராம்கள் ஆண்டவரே டெலிவிஷன்ல சேனல்கள் எல்லாம் வர வேண்டும், கர்த்தாவினர் அப்படி செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னாடினது, விண்ணப்பம் என்றது இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயம் உண்டாகட்டும். சோ இன்றைக்கு தென்னிலங்கையில இருக்கிற பட்டணங்களிலே இதுவரை ரட்சிப்பு நற்செய்தி செல்லவில்லை. என்று அங்க இருக்கிற பட்டணங்கள் கிராமங்களிலே இருக்கிற பிக்குகள் தேரோக்கள் தான் அந்த பட்டணங்கள் கிராமங்களை கண்ட்ரோல் பண்றார்கள். அவர்களை கடந்து உள்ளே போய் ரட்சிப்பு நற்செய்தி அறிவிக்கிறது மிக கடினமாகவே இருக்கிறது. காலாகாலமாக நீண்டு படுத்த காது பருத்த சிலைகளை கடவுள் என்று கும்பிட்டுக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு ரட்சிப்பின் ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பின் நற்செய்தி சொல்லப்படுறது என்னாலோ, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற நாள் என்னாலோ, இருளிலே வாழுகிற அந்த ஜனங்கள் பேரொழியாகிய இயேசுவை காணுகிற நாட்கள் என்னாலோ. ஆகவே இலங்கையில கிட்டத்தட்ட 76% வாழ்ந்து கொண்டிருக்கிற பௌத்த சிங்கள மக்கள் மனம் திரும்பி குணப்பட்டால் ஒழிய, அவர்களுக்கு ரட்சிப்பு நற்செய்தி அறிவிக்கப்பட்டால் ஒழிய, நம்முடைய தேசம் சந்திக்கப்பட மாட்டாது என்கின்ற உண்மையை நாம் அறிந்து புரிந்து இப்படிப்பட்ட நோக்கத்துக்காக நாம் செபித்து அதற்காக போராடி மன்றாடுகிறது மிகவும் தேவையானதாகவும் தேவ பார்வையிலே பிரியமானதும் சொல்லி என் செய்தியின் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆரம்ப நாட்களிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு முஸ்லிம் தேசங்களாக இருக்கிற பல தேசங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து 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 அலைந்து அலைந்து ரட்சிப்பு நற்செய்தி அறிவித்து சபைகளை கட்டி சீசைகளை எழுப்பினு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கு நடந்திருக்கிற சரிவை நாம பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் வெக்கப்படவும் துக்கப்படவும் வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாம் இவைகளை குறித்து சிந்திக்கிறவன் யாரு, இவைகளை குறித்து யோசிக்கிறவன் யாரு? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் தன்னலம் உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் தன்னலம் உள்ளவர்களாகவும் தற்பெரியவர்களாகவும் மாறிவிட்டபடியாலே தேவோட ராஜ்யம் வளர வேண்டிய அளவுக்கு வளரல. அடைக்கு யோசிப்பு சொல்றாரு, இங்க எங்க எஸ்எல்ஏ இங்க ஒரு நகரத்தில் முஸ்லீம்கள் குர்ரான டொச்சில மொழிபெயர்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களே. அப்ப இதை கேட்ட பொழுது இடக்குள்ள யோசி தெரியுமா, கிறிஸ்தவர்களாகிய நாம் சும்மா இருக்கிறபடியால அவங்கள் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிறாங்க. அப்ப நாம் தேவனுடைய ராஜ்யம் சரிந்து போகிறதுக்கு யார் காரணம்? சாத்தான குறை சொல்ல போறோமா, பிசாசை குற்றம் சாட்ட போறோமா? இப்ப நாம தூங்கிக் கொண்டிருக்கபடியால அவங்கள் எழும்பி கிரியை செய்கிறார்கள். ஆகவே என்ன கரிமான தேவ ஜனமே, நாம் எங்கே போகிறோம் என்பதை குறித்து சற்றி சிந்தித்தால் நிதானித்தால் நலமாக இருக்கும். காலம் குறுகி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கு என்கின்ற கர்த்தர் வார்த்தை நம்முடைய காதுகளிலே தொடிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்பட்டு போகட்டு செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். என கருமான தேவனுடைய ஜனமே, ஆரம்ப நாட்களிலே ஆதி காலத்திலே பூர்வ காலத்திலே சபைகள் அந்தந்த பட்டணத்தின் பேர்ல தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. சோ இங்கே இயேசு கிறிஸ்து கடிதம் எழுதின ஏழு சபைகளும் கூட அந்தந்த பட்டணத்தின் பேர்ல தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நான் வாசித்த வேத பகுதியாகிய லவோதிக்கியா சபைக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்றால், இங்கும் ஒரு குறிப்பு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ஏழு சபைக்கும் எழுதும் பொழுது சபையின் தூதனுக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் இந்த சபையின் தூதன் என்கின்றது பரலோகத்தில் இருக்கிற அந்த சபையின் தூதன் என்று சிலர் சொல்லுகிறார்கள். பட் ஐ டோன்ட் பிலீவ் தட், நான் அதை நம்பல, நான் அதை ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்னவென்றால், பூமியில இருக்கிற சபையை பரலோகத்தில் இருக்கிற தூதன் நடத்த முடியாது. அது மட்டுமல்ல, ரட்சிப்பின் நற்செய்தியையே சுவிசேஷத்தையே அறிவிக்கிறதுக்கு தூதர்களுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லையே. ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவித்து ஜனங்களை ரட்சிப்பு கூட நடத்துகிற மாபெரும் பணியையும் திட்டத்தையும் மனுஷர்களாகிய நம்மை நம்பித்தானே அவர் ஒப்புக் கொடுத்தாரு. ஆகவே பரலோகத்தில் சபையின் தூதனுக்கு பூமியிலே வச்சு ஆண்டவர் கடிதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? ஆகவே என்னை கேட்டிகளாக இருந்தால், அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர் ஆஃப் பைபிள், இந்த சபையின் தூதன் என்றது அந்த சபைக்கு பொறுப்பாக இருந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவரால் எழுதப்பட்ட கடிதம் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எனக்கு அறிவானவர்களே, நான் சொல்றதில் கவனிங்க, லவோதிக்கா சபையில் இருக்கிற தூதனுக்கு எழுதப்பட்ட கடிதம் அந்த சபை குறித்த கணக்கு கவனிங்க, லவோதிக்கா சபையை குறித்த ஒரு ஒரு வியூ அல்லது லவோதிக்கா சபையை குறித்த ஒரு நிதானிப்பு அல்லது லவோதிக்கா சபை குறித்த தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது வெளிப்படுத்த விசேஷத்தை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் அக்னி ஜுவாலையாக இருக்கிறது என்று சொல்லி முதலாம் அதிகாரத்திலே மகிமையில் இயேசுவை பார்த்தபோது அவர் பாதத்திலே தாழ விழுந்து விட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவர் இயேசுவின் மகிமையின் காட்சியை அவர் விவரித்துக் கொண்டு வரும் பொழுது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலியாக இருக்குது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவன் தாழ அவர் பாதத்தில் விழுந்தான். ஏன் தெரியுமா? அவரை மாமிசத்தில் அவர் பார்த்தவன் இல்லையா? மாமிசத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களிலே அவன் அவருடைய மார்பில் சாய்ந்தான் என்று சொல்லியும் அவன் இயேசுக்கு அன்பான சீசன் சொல்லி வேதத்தில் நாம வாசிக்கிறோமே. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்து படுத்து சாப்பிட்டு ஊழியம் செய்து அற்புதங்களை பார்த்து அவர் அருகாமையில் இருந்து அவர் வாயின் வாய்மொழிகளை அருகில இருந்து கேட்டு வாழ்விலே சாய்ந்த அந்த மனிதனுக்கு இப்ப மகிமையிலே இயேசுவை பார்த்தபோது அவனால பார்க்க முடியல. மகிமையின் இயேசுவை அவனால பார்க்க முடியவில்லை. ஆகவே அப்படி தொப்பண்டு அவர் பாதத்தில் விழுந்தான் சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டார். சோ அங்கே அவர் சொன்ன வார்த்தைன அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்குது. அப்ப அக்னி ஜுவாலைக்கு ஒரு சக்தி இருக்குன்னு தெரியுமா? அக்னி ஜுவாலை வந்து ஊடுருவ கூடியது, ஊடுருவும் ஊடுருவும் அக்னி ஜுவாலை வந்து ஊடுருவக்கூடிய வல்லமை பொருந்தது. சோ ஆண்டவர் இயேசுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது என்றால் அர்த்தம் என்ன? அது மனுஷனுடைய இருதயங்களை, மனுஷனுடைய இருதயங்களை. இந்த வெல்டிங் செய்யறவர்களை நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், அவர்கள் அதிகமாக வெல்டிங் செய்யறவர்கள் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்துவார்கள், கருவியை பயன்படுத்துவார்கள். அந்த வெல்டிங் பண்றவர்கள் இரும்புகளை தான் தொலைக்க முடியும், ஆனா மனுஷனுடைய இருதயங்களை தொலைக்க முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய கண்களில் இருக்கிற மிகப்பெரிய வல்லமை என்னவென்றால், மனுஷனுடைய இருதயங்களெல்லாம் ஊடுருவி பார்க்கக்கூடிய வல்லமை அவருடைய கண்களிலே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஆவேதனை சொல்லி அவருடைய இமைகள் மனுஷனுடைய இருதயத்தை சோதித்து அறிகிறது சொல்லி வேதத்தில் இன்னொருத்தில் இன்னொரு வசனத்தை நாம பார்க்கிறோமே. ஆகவே ஊடுருவி பார்க்க அவருடைய கண்கள் லவோதிக்கா சபையிலே இருந்த நிலைமையை கண்ணோக்கி பார்த்து அந்த சபை எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது, அந்த சபையை குறித்து அவருடைய கண்ணோட்டம் என்ன, அவருடைய பார்வையிலே அந்த சபை எப்படி இருந்தது என்கிறது குறித்த ஒரு விளக்கம், அல்லது ஒரு விவரம், அல்லது ஒரு கடிதம், அல்லது ஒரு கணிப்பு, அல்லது ஒரு நிதானிப்பு ஆண்டவர் இயேசுவினாலே வரையப்படுகிறது. இன்றைக்கும் என்னை கேட்பீர்களாக இருந்தால் நான் சொல்லுவேன், இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய திருச்சபைகளை குறித்த ஒரு கணிப்பு, ஒரு நிதானிப்பு ஆண்டவர் இயேசுவின் பார்வையிலே உண்டு 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 என்கின்ற சத்தியத்தை திட்டமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபை என்கின்றது ஒரு சங்கம் அல்ல, அது உலக பிரகாரமான ஒரு கூட்டமும் அல்ல, அது உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உதிரத்தால் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஆவியை பெற்ற தேவ கூட்டம் கூடி குழுமி வருகிற அந்த சபையை குறித்து அவருக்கு அக்கறை இல்லாமல் பின்ன வேறு யாருக்கு தான் அக்கறை இருக்க முடியும்? ஆகவேதான் முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏழு பொன் குத்து விளக்குகளும் மத்தியிலே உழவர். ஏயா, பரலோகத்தில் இயேசுக்கு இடம் இல்லையா? ஏராளமான திரள் கூட்டமாகிய திருத்தூதுவர்கள், ஏஞ்சல்ஸ்கள், சம்மனுஷுகள், தூதர்கள், தேவ தூதர்கள் ஏராளமாய் பரலோகத்தில் இருக்கிறார்களே, இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அவரை தொழுது கொள்கிறார்களே. ஆனால் இங்கே நாம பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு ஏழு பொன் உலாவுகிறார் என்று சொல்லி. அப்ப இயேசு உலாவுகிறார், இயேசு நடக்கிறார்னு சொல்லல, நடக்கிறா எங்கே நடந்துட்டு போகலாம், ஆனா உலாவுகிறது ஒரு வசதியான, ஒரு கம்ஃபர்டபுளான, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஏற்ற ஒரு இடத்துல தான் என்ன செய்யணும், மனுஷன் உலாவுவா பாருங்க. அப்ப இயேசு எங்க உலாவுகிறாரா பாரா? உலகத்துல இயேசு உலாவுகிறதாக வேதத்துல நான் எங்கும் பார்க்கல, ஆனால் சபையிலே அவர் மீட்டுக் கொண்ட அவருடைய சபையிலே சுதந்திரத்தின் நடுவிலே அவர் என்ன செய்யறாராம், உலாவுகிறாராம். இப்ப நான் சொல்ற கர்த்தரோட வார்த்தை என்னவென்றால், தேவடைய சமூகத்தில் நிற்கிற நான் சொல்லுறது என்னவென்றால், சபையாகிய நம் மத்தியிலும் ஆவியாக ஆண்டவர் இயேசு உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் கேட்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, சபையில இருக்கிற ஒவ்வொருவரை ஊடுருவி பார்க்கிறார் என்று சத்தியத்தின்படி. என்னையும் பார்க்கிறாரு, உன்னையும் பார்க்கிறார். நான் எப்படி வாழுகிறேன், எப்படி ஜீவிக்கிறேன் என்பதை குறித்து ஆண்டவருடைய கண்கள் நம்மை ஊடுருவி பார்த்துக் கொண்டே இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறா, தேவனோ என்னத்தை பார்க்கிறாராம், இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆகவே நாம என்னதான் அழகாக இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய கண்களில் அதெல்லாம் ஈடுபடாது பாருங்க. என்னத்தை தான் மாட்டி, என்னத்தை தான் பூட்டி, என்னத்தை தான் பூசி, என்னத்தை தான் போட்டு நாம உயாரமாக வந்த அதிலெல்லாம் ஆண்டவருக்கு வீரியம் இல்லை, அதையெல்லாம் ஆண்டவர் கணிக்கிறதும் இல்லை. ஆண்டவர் பார்க்கறது எல்லாம் என்ன, நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறார், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் ஊடுருவி பார்க்கிறார் என்பதை நாம் வரக்கூடாது. ஆகவே ஏழு பொன் குத்துளம்புகளும் மத்தியில் சபையில உலாவுகிற கத்தராக இயேசு கிறிஸ்து உலாவி என்ன செய்கிறார் என்றால், சபையில இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவருடைய கண்கள் நம் ஒவ்வொருவரையும் ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன கரிமானவர்களே, நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு மறைவாக இருக்கலாம், ஆனால் சபையின் நாயகரும் சபையின் தலைவரும் தேவனுடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசுவின் அக்கினி சுவாலியாகிய கண்களுக்கு என்னுடைய உன்னுடைய வாழ்விலே ஒன்றும் மறைவாக இல்லை என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்தில் ஆகவே தேவனுக்கு பயப்படு. தேவ ஜனமே, தேவ பயம் சபையிலே வரட்டும். என்னுடைய வாழ்வில் உன்னுடைய வாழ்வில் தேவ பயம், தேவனுக்கு பயப்படுற பயம் பெருகட்டும். அது அவருக்கு உகந்த வாசனை என்று நாம் ஏசாய புத்தகத்திலே வாசிக்கிறோம். இட்ஸ் எ ஃப்ளேவர் ஆஃப் காட். தேவனுக்கு பிரியப்படுகிற ஒரு வாசனை, தேவனுக்கு பயப்படுற பயம். பாருங்க, நம்முடைய வாழ்வில் இருக்க துர்நாற்றங்கள் வீசட்டும், அசுத்தங்கள் அவலட்சணங்கள் அலங்கோலங்கள் எல்லாம் விலகட்டும். தேவனுக்கு பிரியமான வாசனை தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எழும்பட்டும். அதை தேவன் முகரட்டும், தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்யட்டும், தேவன் நம்மோடு வாழட்டும், தேவன் நமக்குள்ளே வசிக்கட்டும், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணட்டும். வாழ்க்கை ஒரு மாற்றம், ஒரு திருப்பம், ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி நம்முடைய வாழ்வில் வெடித்து கிளம்ப, இதை தவிர வேறு என்னதான் நமக்கு வழி உண்டு என்பதை சிந்தி. நீ நில், கொஞ்சம் நிதானி. Who we are and what we do. லவோதிக்கியா சபை, என்னுடைய செய்தியின் தலைப்பு வெது வெதுப்பாத சபை. இந்த லவோதிக்கியா சபைக்கு ஆண்டர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? வெது வெதுப்பான சபை, லுக் ஃபார்மிங் சர்ச். இந்த கவனி, ஆதியாகமத்தில் நீங்க பார்ப்பீங்களா? இருந்த ஆதியாகம புஸ்தகம் வானம் பூமி என்பவைகளின் ஆரம்பத்தை நமக்கு தெரிவிக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் வானம் பூமி என்பவைகளின் ஆரம்பத்தை நமக்கு குறிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்குள்ளே போகும் பொழுது இந்த வானம் பூமியின் முடிவை குறித்து சொல்லுகிறது. நான் சொல்றத கொஞ்சம் சிந்திங்க, யோசிங்க. ஆதியாகம புத்தகத்தில் வானம் பூமி எப்படி உண்டானது, உருவானதுன்னு சொல்லி இதன் தொடக்கத்தை குறித்து சொல்லுகிறது. பட் வென் வி கம் டு த ரெவல்யூஷன், வெளிப்படுத்த விசேஷத்துக்குள்ள வரும் பொழுதோ அந்த வானம் பூமியின் முடிவை குறித்து சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகமும் மனிதனுடைய ஆரம்பத்தை, மனித வர்க்கத்தின் தொடக்கத்தை சொல்லுகிறது. ஆனா வெளிப்படுத்துற விசேஷமோ, வெளிப்படுத்தின விசேஷமோ மனித வர்க்கத்தின் முடிவு குறித்தும் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமானால் முடிவு என்பது நிச்சயமே. மட்டுமல்ல, இந்த வேதம் தொடக்கத்தையும் குறிக்கிறது, முடிவையும் குறிக்கிறது. ஆதியாகமம் முதல் ரெண்டு அதிகாரத்திலும் பிசாசை நீங்க பார்க்க முடியாது. அதுபோல வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கடைசி ரெண்டு அதிகாரத்திலும் பிசாசை நீங்கள் பார்க்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ ஆரம்பத்தை குறித்தும் சொல்கிறது வேதம், முடிவை குறித்தும் சொல்றது வேதம். உலகத்தின் முடிவை குறித்தும் வேதம் சொல்றது, உலகத்தின் தொடக்கத்தை குறித்தும் வேதம் சொல்றது, உலகத்தின் முடிவு குறித்தும் வேதம் சொல்றது, மனிதனுடைய தொடக்கத்தை குறித்தும் வேதம் சொல்றது, மனிதனுடைய முடிவை குறித்தும் வேதம் சொல்றது. ஆகவே இது ஒரு ஒப்பற்ற புத்தகம் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு, இது ஒரு ஒப்பற்ற புத்தகம், ஆண்டவருடைய நாமத்துக்கு. அது மாத்திரமில்ல, இந்த வேதம் ஒரு சத்திய புத்தகம். பாருங்க, யோவான் 17:17 பார்க்கும் பொழுது, உம்முடைய உபதேசத்தினாலே இவைகளை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினால் இவைகளை சுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதம் ஒரு சத்திய புத்தகம், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்பாடாகும். அது மாத்திரமில்ல, இந்த வேதம் ஒரு சரித்திர புத்தகம், இந்த உலகத்தின் சரித்திரத்தை திட்டமாக தெரிவிக்கிற ஒரே ஒரு ஒப்பற்ற புத்தகம் இந்த வேதம் தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்பாடாகும். நடந்ததை சொல்றது, நடக்கிறதே சொல்றது, இனிமேல் நடக்கப்படுறதை சொல்லுகிற ஒரே ஒரு ஒப்பற்ற புத்தகம் நான் கையில் வைத்திருக்கிற இந்த சரித்திர புத்தகம், ஆண்டவருடைய நாமத்துக்கு. அது மாத்திரமில்ல, இந்த வேதம் ஒரு விஞ்ஞான புத்தகம், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்படும். அது மாத்திரமில்ல, இந்த வேதம் ஒரு யுத்த புத்தகம், கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படும். அது மாத்திரமில்ல, இந்த வேதம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்படும். அது மாத்திரமில்ல, இந்த வேதம் ஒரு பரிசுத்த புத்தகம். இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தகங்களை குறித்து நான் கேள்விப்படுகிறேன், ஆனா இந்த வேதத்துக்கு மாத்திரம் கொடுத்திருக்க தலைப்பில் தெரியுமா, பரிசுத்த வேதாகம். The Holy Bible. There's no any other book in this world. உலகத்தில் முதல் முதல் புத்தகம் என்கின்ற வடிவில் வந்த ஒரே ஒரு புத்தகம் நம்ம வேதம் தான். இதை குறித்து சொல்லலாம். கரிமானவர்களே, தொடக்கத்தையும் முடிவையும் குறிக்கிற இந்த வேதத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ லவோதிக்கியா சேர்ச்சை குறித்து ஆண்டவருடைய கணிப்பு, ஆண்டவுடைய பார்வை, ஆண்டவுடைய நிதானம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கடிதமாக வரையப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்கிறது இல்ல. யாருக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது? எவருக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது? லவோதிக்க சபை என்றால் யாரு? சபையில இருந்த விசுவாசிகள் தானே சபை. கல்லுகள் அல்ல சபை, கட்டிடம் அல்ல சபை. சபையில இருக்கிற ஜீவ கற்கள் என்று வேதம் சொல்லுறபடி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் சபையாகவும். ஆகவே அந்த சபையில இருக்கிறவர்களை குறித்த ஒரு கடிதம் அந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கிறவருக்கு ஆண்டவர் இயேசுவினாலே எழுதப்படுகிறது. அவருடைய விரல்கள் எழுதுகிறது பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே மெனே மெனே தெக்கேல் உப்பாசீரன் சொல்லி எழுதின கையுறுப்பு விரல்களை ராஜா கண்டானே. பெல்ஷாத்சார் என்கின்ற ராஜா எழுதின கையுறுப்பை கண்டானாம். என்ன எழுதிட்டு? மெனே மெனே தெக்கேல் உப்பாசீன். அர்த்தம் என்ன? நீ தராசிலே நெருக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்டாய், ஆகவே உன்னை ராஜாவாக இராதபடி தள்ளி போட்டு எழுதின கரம். அன்று இரவே பெல்ஷாத்சார் என்கின்ற ராஜா கொலை செய்யப்பட்டான். கல்தேயனுடைய சாம்ராஜ்யம் முடிவடைகிறது. மேதிய சாம்ராஜ்யம் அதனுடைய 62வது வயதிலே மேதியனாகிய தரியு ராஜ்யத்தை கட்டி கொண்டான்னு சொல்லி பாரு. சோ ஆண்டவர் விஷயத்தை நிறுத்து பார்க்கிறாரா? நான் முதல் சொன்னேன், அவருடைய கண்கள் ஊடுருவி பார்க்கிறது சொல்லி திரும்ப நான் சொல்லுவேன். நம்முடைய ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறாரா? நீதிமொழிகள் சொல்லுகிறது, நீதிமொழி பார்க்கிறோம், சொல்லுகிறோம், வாசிக்கிறோம். மனுஷனுடைய நினைவு என்ன? இருதயத்தின் நினைவுகள் மனுஷனுடையது, இருதயத்தின் நினைவுகள் மனுஷனுடையது. கத்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறாரா? யூ கேன் திங்க் வட்டவர். நீ என்னத்தை யோசித்து போகலாம். உன்னுடைய வாழ்க்கை தான், உன்னுடைய இருதயம் தான். மற்றவளுக்கு தெரியாதா? மற்றவளுக்கு புரியாதான்? மற்றவளுக்கு விளங்காதான்? மற்றவளுக்கு அறியாதா? நீ திங்க் பண்ற நினைவுகள் எண்ணங்கள் உனக்குள்ளேதான் சங்கமமாகிறது, உனக்குள்ளேதான் ஊட்டெடுக்கிறது, உனக்குள்ளேதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரா? நிறுத்து பார்க்கிறாரா? நிறுத்து பார்க்க. தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், ஆகவே ராஜாவாக இராதபடி உன்னை தள்ளினேன் போ. அந்த இரவே அவன் கொலை செய்யப்பட்டான். ஆண்டவருடைய கண்கள் ஊடுருவி பார்க்கிற இந்த மத்தியான வேளையில, வித் ஹம்பிள் ஹார்ட் ஐ டெல் யூ மை டியர் பீப்புள் ஆஃப் காட், வி சுட் பி அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். நம்மை நிறுத்து பார்க்கிறார், நம்மை ஊடுருவி பார்க்கிறார். அவதான் உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய வரவுக்கு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இன்றைய நீக்குளிய வெப்பன்ஸுக்கு தப்பி போகிறதுக்கு பாதாளத்தில் பதுங்கு குழிகளை கூட வெட்டலாம். ஆனா ஆண்டவுடைய கண்களுக்கு மறைவாக பாதாளத்தில் இறங்கி படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடிக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. இந்த அறிவு எனக்கு எட்டாத தூரமாக இருக்குது என்று சொல்றாரு 139வது சங்கீதத்தில். எனக்கு அறிவானவர்களே, லவோதிக்கா சேஜ் ஒரு மெதுபெதுப்பான சபை. சோ இன்றைக்கு நமக்கு இருக்கிற நேரத்துக்கு தக்கதாக இந்த சபையை குறித்த ஒரு 5 குறிப்பு நான் கற்றுக் கொண்டவைகளை அல்லது எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள 5 குறிப்பு. லவோதிக்கா சபை குறித்த ஒரு 5 குறிப்பு. அப்ப சபை என்றால் யாரு? அங்க சபையில இருக்கிற விசுவாசிகள், சபையில இருக்கிற விசுவாசிகள். லவோதிக்கா சபையில இருந்த விசுவாசிகள நிலைமை எப்படி இருக்கிறது என்று எழுதுறாரே கடிதம். அவருடைய விரல்கள் எழுதி அனுப்புதே பாருங்க. எனக்கு அருமான தேவ ஜனமே, நான் அப்படி சொன்னதை திரும்பவும் ரிமைண்ட் பண்றேன். நம்ம சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் கூட இதே கரங்கள் கவனிக்கிறது, இதே கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கு. இயேசு கிறிஸ்து டேட்டும் இன்றும் என்றும் மாற. He will never change yesterday, today and ever and forever. We have to keep in it deeply in our mind. சோ லவோதிக்கா சபை குறித்த 5 குறிப்புகள் நான் சீக்கிரமாக சொல்லி நான் முடிகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு பைபிள் ஆட்டும். சரி, இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது லவோதிக்கா சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவென்றார். சோ அண்ட் சோ 15வது சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எப்படி இருக்குது? கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை, கிரியன்ற செயல், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற செயல்கள், நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள், இவைகளை தான் ஆண்டவர் குறிப்பிடுறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கேன். அங்கதான் நான் சொல்றது, நான் சொல்ல கவனிங்க, மனிதன், பிளீஸ் நான் சொல்றது மனதில் வச்சிருக்கேன், மனிதன் தன் செயல்களால் அறியப்படுகிறார். A man who knows by his deeds and works. மனிதன் தன் செயல்களினாலே அறியப்படுகிறார். இதை குறித்து இயேசு என்ன சொல்றா தெரியுமா? மரம் நல்லது என்றா கனிகளும் நல்லதுன்னு சொல்ற. மரமானது கனிகளால் அறியப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப கனி என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற செயல்கள், கிரியைகள், வாயின் வார்த்தைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய விருப்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தான் வேதம் குறிப்பிடுது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படியானால் யாரு? சபையில இருக்கிற ஒவ்வொருடைய நடக்கைகள், சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய செயல்கள், பேச்சுகள், நோக்கங்கள், இருதயத்தின் விருப்பங்கள், God knows everything. எஸ்ஐயர் கிட்ட தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பாவேன். தேவனுக்கு பயப்படுறன்னு சொல்ற மனுஷன் தேவ வசனத்துக்கு அஞ்சுவான் பாரு. தேவனுக்கு பயப்படுறன்னு சொல்ற மனுஷன் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குவான். அதுதான், அவன் தான் தேவனுக்கு பயப்படுறான் என்று உண்மைப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நவோதிக சேச்சினை இருக்கிற விசுவாசிகளுடைய நடத்தைகள், கிரியைகள், நோக்கங்கள், எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி அதுக்கு என்ன சொல்ற அடுத்த வசனம் சொல்ல தெரியுமோ? நெக்ஸ்ட் வேர்ஸ் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிரும் இல்ல ஆடரும் எப்படி இருப்பாரு? ஆண்டவர் ஒரு போதை சொன்ன யாட்டு வாழ்ந்து வருது, ஆண்டவர் இயேசுடைய வாழ்ந்து வருகிற வார்த்தை என்ன? நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல, குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். அப்படி சொன்ன அர்த்தம் என்ன? டைரக்ட் இன் அதர் வேர்ட்ஸ், ஒன்று குளிராயிரண்டு அனலாயிரம், இரண்டு கெட்ட நிலைமையில இருக்காத. நான் சொன்னதை கொஞ்சம் தயவு செய்து சிந்திங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஒன்று குளிராயிரு அனலாயிரு, இந்த ரெண்டும் கெட்ட நிலைமையில இந்த சபை இருந்திருக்குது. ஆகவே இந்த சபை மெதுமெதுப்பான சபை என்று ஆண்டவர் இயேசுவினாலே விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. சோ மெதுமெதுப்பான சபை என்றால் அர்த்தம் என்ன? அனலும் இல்லாத குளிரும் இல்லாத சபை, அது மெதுமெதுப்பான சபை. இன் அதர் வேர்ட்ஸ், அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு கிறிஸ்தவன், அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு விசுவாசி, அவன் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கான? வெதுவெதுப்பாக காணப்படுகிறான். ரெண்டும் கெட்ட நிலை, உலகத்திலும் இல்லை தேவனோடும் இல்லை. எவ்வளவு அருமையாக படம் பிடிக்கிறார் பாருங்க ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு என்னை சேர்த்து தான் நான் பிரசங்கம் பண்றேன். ஒன்று உலகத்தோடு இரு அல்லது தேவனோடு இரு, ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. ரெண்டும் கெட்ட நிலைமையில இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெதுவெதுப்பானவர்கள், வெதுவெதுப்பான சபை, அழைக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், தேவ ஆவியை பெற்றவர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலேயோ அவர்கள் எப்படி இருக்கிறார்களா? வெதுவெதுப்பாக இருக்கிறார்கள். சர்த என்கிற சபை, சர்த சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? மற்றவர்களுடைய பார்வையிலே, மனுஷர்களுடைய பார்வையிலே சர்த சபை ஏதோ உயிருள்ள சபை போல காணப்பட்டிருக்குது. அது துடிப்புள்ள சபை போல, அது ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை போல, அது ஆவியினால நடத்தப்படுற சபை போல காட்சி அளித்திருக்குது. ஆனா தேவ பார்வையில ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பார்வையை பாருங்க, நீ உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றிருக்கிறாய், என்னுடைய பார்வையிலேயோ நீ செத்தவனாக இருக்கிறாய். வெளியில பார்த்தா பரிசுத்தவா, வெளியில பார்த்தா பரிசுத்தவா, ஆனா உள்ளேயோ, வெளியில பார்த்தா அழகாக இருக்கு, அதான் வெள்ளி இடிக்கப்பட்ட கலர், வெளியில பார்த்தா அடிச்சு, ஆனா உள்ளே என்ன இருக்குது? எலும்பும் குப்பையும் கூளம். ஆண்டவர் இந்த கல்லறை குறித்த கவலைப்படுகிறார். யோசித்து பாரு, கரிமான தேவ ஜனமே, ஆண்டவுடைய வாழ்ந்து வருகிற வார்த்தை என்ன? நீ ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. ஒரு காலத்துல இந்த லவோதிக்கிய சபை வந்து லைஃபா இருந்திருக்குது. இந்த ஏழு சபைகளும் இந்த ஆசியா மைனர்ல, இந்த சின்ன ஆசியான்னு சொல்லி தமிழ்ல சொல்றாரு, எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல. இங்க அப்போஸ்தலன் நடிக்கிறது அந்த துருக்கி அந்த நாட்டில இருந்த இந்த வெளிப்படுத்தல சொல்லப்படுற ஏழு சபைகளும் அப்போஸ்தலாகிய பவுலால ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு சொல்லி சரித்திராட்சி சொல்றாங்க. சரி, இப்ப கவனிங்க. அப்ப ஆரம்பத்துல, ஆரம்பத்தின சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே அடலாக இருந்திருக்குது, அடலாக இருந்திருக்குது, ஆவியால நிரப்பப்பட்டவர்களாக இருந்திருக்கார்கள், துடிப்புள்ளவர்களாக இருந்திருக்கார்கள், தேவனுடைய துடிப்பை உணர்ந்தவர்களாக இருக்கார்கள், தங்களை உடைத்து தேவ சமூகத்தில் ஊட்டியிருக்கிறார்கள், உண்மையாக தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உணர்வு பூர்வமாக ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு தேடியிருக்கார்கள். ஆனால் காலம் போக போக, நாட்கள் போக போக, வருஷங்கள் போக போக, அவருடைய வாழ்விலே வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை, தேரை இல்லை, அவர்கள் வர வர குறைந்து ஆவிக்குறி வாழ்விலே குன்றி கூணி போய் விட்டார்கள். இப்ப எவ்வளவு நிபுர முடியாத 18 வருஷம் கூணியா இருந்த ஸ்திரீ போல சபை மாறிட்டு பார், எப்படி இருக்கு. ஒரு காலத்துல ஆவியில் அனலா இருந்த சபை இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ அனலாயிரு அல்லது குளிராயிரு. இந்த ரெண்டு கட்ட நிலைமையில இருந்தா என்ன சொல்றாரு, வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போறேன். திரும்பி அதை எடுக்க முடியுமா? வாந்தி பண்ணிட்டா அதை திரும்பி எடுக்க முடியுமா? சேர்க்க முடியுமா? பொறுக்க முடியுமா? எதுக்கு ஏதாவது பிரயோஜனப்பட முடியுமா? ஒரு காலத்திலே பிரயோஜனமாக இருந்தவர்கள் தான். ஆனா இன்றைக்கு ஒரு காலத்தில் ஆவிய நிறைவில் மிதந்தவர்கள் தான். இன்றைக்கு ஒரு காலத்தில் ஓடி ஓடி இயேசு 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 என்று சொன்னவர்கள் தான். ஆனா இன்றைக்கு ஒரு காலத்தில் மனுத்தியானங்கள் தேவ சமூகத்தில் இருந்து போராடி செபித்தவர்கள். ஆனா இன்றைக்கு ஒரு காலத்தில் ஓடி ஓடி கத்தட ஊழியத்தை தன்னை கொடுத்து ஊத்தி ஊழியம் செய்து. ஆனா இன்றைக்கு இன்றைக்கு இன்றைய நிலைமை என்ன? ஆண்டவரே அன்றைக்கு செஞ்சே இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கொள். அல்லது என்ன போல ஒரு ஊழியக்காரன், ஏப்பா அப்படி இருக்கேன், உங்களுக்கு என்ற நிலைமை தெரியாது. உண்மைதான், என்ன போல ஊழியர்களுக்கு இப்படியான ஒரு பதிலை சொல்லலாம். ஆனால் கேட்க வேண்டியவர் கேட்கும் பொழுது அவருக்கு என்ன சொல்ல போறோம்? இயேசு கேட்கும் பொழுது இயேசுவை உமக்கு தெரியாது, அது வேற யாருக்கு தான் தெரியும்படி நாம சொல்ல முடியுமா? யோசி யோசி. ஆகவே என்ன கருமையான தேவ ஜனமே, இந்த லவோதிக சபை குறித்து நாம பார்க்கும் பொழுது முதல் குறிப்பு என்னவென்றால், அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்றதை நாம பார்க்கிறோம். அதாவது ரெண்டும் கெட்ட நிலைமையில் இருந்திருக்குது. உலகத்தோடு வெல்ல தேவனோடு இல்லாமல் உலகமும் வேண்டும் தேவனும் வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பாக்கியமான நிலைமையில இருந்த இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றது, இது வெது வெதுப்பான சபை. என கருமையான தேவ ஜனமே, உனக்கு நான் என் இதயத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியோடு இணைந்து இசைந்து சொல்லுகிறேன் கேளு, நீயும் நானும் கூட உலகத்தோடு ஒத்து போயிடக்கூடாது. உலகமும் வேண்டும், எனக்கு இயேசுவும் வேண்டும் என்கின்ற இரட்ட வாழ்க்கை நீயும் நானும் வாழக்கூடாது. என்னை சேர்த்து தான் சொல்றேன் திரும்ப திரும்ப, ரட்சிக்கப்பட்ட தேவப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட இயேசுவும் வேண்டும் உலகமும் வேண்டும், உலகமும் வேண்டும் இயேசுவும் வேண்டும் என்கின்ற இரட்ட வாழ்க்கை நாம வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால் தேவனுடைய பார்வையிலே நாமும் வெது வெதுப்பானவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியும். ஆபதா இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்திலே பத்தே சுவிசேஷத்திலே இயேசு ஒரு கட்டத்தை சொல்றாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று சொல்வது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் யூ கேனட் சேவ் போத் காட் அண்ட் மணி என்று இருக்கு. தமிழ்ல உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பில் யூ கேனட் சேவ் போத் காட் அண்ட் மணி என்று இருக்கு. உலக தேவனையும் பணத்தையும் ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது அப்படி சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆழமாக சொல்றது. என்ன கருமான தேவ ஜனமே, உலகமும் வேண்டும் ஆண்டவரும் பரலோகமும் வேண்டும் பூமிக்குரிய காரியங்களும் வேண்டும், இந்த ரெண்டும் கட்ட நிலைமையில இருந்தால் அது வெதுவெதுப்பான ஒரு வாழ்வு. இதை குறித்து இன்னொரு குறிப்பை நாம பார்க்கப்படுவதால் எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோபு முதலாம் அதிகாரம் சீக்கிரமா வாருங்கள். யாக்கோபு முதலாம் அதிகாரம் படி, முதலாம் அதிகாரம் 6-8 வரைக்கும் படி. முதலாம் அதிகாரம் 6-8 வரைக்கும்.
ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்கக்கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் நான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
அப்படிப்பட்ட மனுஷன் யாரு? இது சில விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட கடிதம். ஒரு விசுவாசி அவன் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எழுதுறார். படி,
இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான்.
தட்ஸ் தி கீவேர்ட், கவனிங்க. இருமனம் உள்ளவன், இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். தி டபுள் மைண்டட் பீப்பிள் கேனாட் ரிசீவ் எனிதிங் ஃப்ரம் தி ஹோல் பாடி காட். என்ன இருமனம் உள்ளவன்? முதல் வசதி பார்த்தா, ஒருவன் ஞானத்தில் குறைவா இருந்தால் அவன் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடும். ஆனா அவன் கேட்கும் பொழுது அவன் விசுவாசத்தோடு கேட்கணும். அப்ப ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணுமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்படின்னா மறுபக்கம் திருப்பி போட்டு பாருங்க, விசுவாசம் இல்லாமலும் ஜெபிக்க முடியும் இல்லையா? நான் தான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், விசுவாசம் இல்லாமல் பாட்டு பாடலாம், விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணலாம், விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம், விசுவாசம் இல்லாமல் காணிக்கை கொடுக்கலாம், சோ அண்ட் சோ சொல்லிட்டே போகலாம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேள். அப்ப நீ அவசுவாசத்தோடு கேட்ட கிடைக்குமா கிடைக்காத, நடக்குமா நடக்குமா நடக்காத, தருவாரா தரமாட்டாரா, ஆனா கேட்கற அது ஆனா தேவை. இப்படிப்பட்ட இந்த ரெண்டும் கிடைக்குமா கிடைக்காத, நடக்குமா நடக்காத, தருவாரா தரமாட்டார். சோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையிலிருந்து செய்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் வேதம் வெளிப்படையாக பதில் சொல்லுது, பதில் வராது, பதில் வராது. தேவன் செயல்பட, தேவனுடைய கரம் செயல்படாது. ஆகவே தேவனை நம்புகிறவன் நான் கேட்கறது தேவ சித்தம் என்பதை அறிந்து உணர்ந்து அவ விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆகவே இருமனம் உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, இருமனம் உள்ளவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது, இருமனம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது, இருமனம் உள்ளவர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, இருமனம் உள்ளவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, இருமனம் உள்ளவர்கள் தேவனுக்காக எதையும் பெருசாக சாதிக்கவும் முடியாது. ஆகவே இரண்டும் கெட்ட நிலைமை இருக்கிற இந்த வெதுவெதுப்பான நிலைமையிலிருந்து நாம விலக, ஒன்று நாம அனலா இருக்கணும் அல்லது குளிரா இருக்கணும், ஒன்று நாம தேவனுக்காக வாழணும் அல்லது உலகத்துக்காக வாழணும். இது உலகமும் வேண்டும், தேவனும் வேண்டும், பரலோகமும் வேண்டும், பூமி கடந்த காரியங்களும் வேணும், அதுக்கும் வேணும், இதுக்கும் வேணும். ரெண்டுக்கும் நடுவில் இருந்து தத்தளிக்கிற கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் லவோதிக்கியா சபையில இருக்கிறதை ஒருவேளை அந்த சபையில இருந்த போதகருக்கு பொறுப்பா இருந்தவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய கண்கள் ஊடுருவி பார்த்து அவருடைய விரல்கள் எழுதுது வார்த்தைகளை பாருங்க, அனுப்புது கடித சபைக்கு பாருங்க. அக்காலத்தில் எழுதப்பட்ட சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் இன்றைய சபைகளுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை தான் என்பதை நிரூபிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முதலாவது லவோதிக்கியா சபையில் நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நாம் வெதுவெதுப்பாக இருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது ஆண்டவர் வாந்தி பலி போடுவார், அதுக்கு பிறகு அவர்களை திரும்பி சேர்க்கிறது என்பது கூடாத காரியமாக போயிடும். ஆகவே தேவன் நம்மை அருவறுக்கிறதுக்கு முன்பாக, தேவன் நம்மை அருவறுக்கிறதுக்கு முன்பாக, தேவன் நம்மை வாந்தி பலி போடுறதுக்கு முன்பாக நம்முடைய நிலைமையை உணர்ந்து சரி பார்த்து தேவனிடத்தில் திரும்ப கடவோம். Come to the right track. I speak the truth. அழைக்கப்பட்டவர்களா, அபிஷேகப்பட்டவர்களா, ஆனால் பின்பற்கமாக போக வாய்ப்பு உண்டு. காத்துக்கொள், பாத பாட்டது போல காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொறுக்க வேலை கண்ணு போச்சனா போச்சையா உன் அபிஷேகம். சோ முதலாவது நாம் லவோதிக்கியா சபையை குறித்து பார்க்கும் பொழுது அது அடலுமில்லாத குளிரும்பில்லாத சபை, வெதுவெதுப்பாக இருந்தது கர்த்தருடைய கண்கள்.
17
கலிங்கம் போட வேண்டும் என்று ஆலோசனை சொல்றேன். இரண்டாவது காரியம் என்னவென்றால், இந்த சபை தன்மை குறித்து தப்பு கணக்கு போட்டிருக்கு. இந்த லவோதிக்கியா சர்ச் தன்னை குறித்து என்ன நினைச்சிருக்குது, லவோதிக்கியா சர்ச் என்ன நினைச்சிருக்குது, நான் ஐஸ்வர்யமான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என்று சபை நினைக்குது. நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, 17 வசனத்தில் கீழே பாருங்க, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன். சோ லவோதிக்கா சேர்த்துக்கு தன் பார்வையில அவ பெரிய செல்வந்தன் தன் பார்வையில், ஆனா ஆண்டவருடைய பார்வையிலோ அவ தரித்திரன். லவோதிக்கா சேர்த்துக்கு ஆண்டு சொல்றாரு, உன் கண்களுக்கு கலிங்கம் போடணும். ஏன் தெரியுமா? உன்னை குறித்த சரியான நிலைமையை நீ இன்னும் சரியாக அறியாமல் இருக்கிறாய். லவோதிக்கா சபையே, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை நீ சரியாக இன்னும் அறியாமல் நீ தரித்திரனாக இருக்கிறாய், குருடனாக இருக்கிறாய். ஆனா உன்னுடைய கழிப்பிலே நீ என்ன நினைக்கிறாய்? நான் திரவிய சொம்மன் என்றும், நான் ஐஸ்வர்யவான் என்றும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனா தேவனுடைய பார்வை எப்படி இருக்குது? அவன் தரித்திரனும் குருடனும் நிர்மாணியுமாக இருக்கிறான் சொல்லி ஆண்டவருடைய பார்வை. அப்படியானால் இந்த லவோதிக்கா சபை குறித்த இரண்டாவது குறிப்பு நாம கற்றுக்கொண்டது என்ன சொன்னா, அந்த சபை தன்னை குறித்த சரியான நிதானிப்பு இல்லாமல் போயிட்டது. அந்த சபைக்கு தன்னை குறித்து சரியாக நிதானிக்க முடியாமல் போய்விட்டது. தேவ பார்வையோ அவன் குறைவுள்ளவன் என்றும் குருடன் என்றும் தரித்திரன் சொல்லுது. ஆனா சபை என்ன நினைக்குது? லவோதிக்கா சபை என்ன நினைக்குது? நான் ஐஸ்வர்யவா, நான் திரவிய சம்மன், எனக்கு ஒரு குறைவில்லை. எப்படி இருக்குது? நிதானிப்பு பிழைச்சு போச்சு, நிதானிப்பு பிழைச்சு போச்சு. நான் சொல்றேன் கேளுங்க, இது குறித்து அதையும் பேசல, அப்படி கவனிங்க. இந்த நிதானம் பிழைச்சிட்டா எல்லாமே பிழைச்சிடும். சோ நம்முடைய நிதானிப்பின் அடிப்படையில தான் நாம முடிவுகள் எடுக்கிறோம். நம்முடைய நிதானிப்பின் அடிப்படையில தான் நாம தீர்மானிக்கிறோம். ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நான் எப்படி நிதானிக்கிறேன் என்பதை வச்சுதான் நான் தீர்மானம் எடுக்கிறேன். நல்லா விளையாடு. ஒரு காரியம் நடக்குது, அது அந்த காரியத்தை குறித்து நான் எப்படி நினைக்கிறேன் என்பதை நினைச்சுதான் நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஒரு சம்பவத்தை ஒருவர் ஒரு மாதிரி நிதானிக்கிறாரு, மற்றவர் இன்னொரு விதமாக நிதானிக்கிறார். நல்லா விளையாடு. இங்க சபை என்ன நினைக்குது? எனக்கு குறைவில்லை, நான் திரவிய சண்பனன், நான் அவைக்குரிய வாழ்வில் ஹை லெவல்ல இருக்கிறேன், நான் ஊருள்ள சபை, நான் அவைக்குரிய சபை, நான் அபிஷேகம் பெற்ற சபை, நான் வரம் பெற்ற சபை, நான் வளர்ந்த சபை, சோ அண்ட் சோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவிக்குரிய தருத்திரண்டா, நீ ஆவிக்குரிய குருடண்டா. 23 அதிகாரத்தில் இயேசு சொன்னாரு, குருடராகிய பரிசேயரே, நீங்கள் என்ன குருடராக இருக்கும் பார்த்தாம மற்றவனுக்கு வழிகாட்ட பார்க்கிறீர்களே. அவங்க அவங்க கண்களை குறித்து, அந்த மாமிச கண்களை குறித்து இயேசு அங்க குறிப்பிடல, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருந்தது. ஆகவேதான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியவில்லை, தானே சத்தியத்தை நடக்க முடியவில்லை, எப்படி மற்றவர்களை வழிநடத்த முடியும்? ஆகவே ஆண்டவர் பரிசேயரை பார்த்து, ரிலிஜியஸ் லீடர்ஸ் பார்த்து ஆண்டவர் டைரக்டாக சொன்னார், மதிகேடரே, குருடரே, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, ஆவிக்குரிய அறியாமை நம்முடைய வாழ்விலே பாரிய பாதிப்பா, பாரிய பாதிப்புகளையும், பாரிய இழப்புகளையும், பாரிய விளைவுகளையும் கொண்டு வரும் என்று சத்தியத்தை முடி சொல்றேன். சோ லவோதிக்கா சேர்ச்சு தன்னை குறித்து சரியான நிதானத்தை இழந்துட்டது. ஏன்னா அதுக்கு ஆவிக்குரிய சரியான பார்வை இருக்குல்ல பாருங்க. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன், லவோதிக்கா சேர்ச்சினா யாருங்க? லவோதிக்கா சபையில் இருந்து நம்மை போல விசுவாசிகள். சோ சபையில் இருந்த விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, நாங்கள் தான், நம்ம விட்ட ஆள் இல்ல, எங்களை போல என்ன போல ஜெபிக்கிறவன் யார் இருக்கிறான், என்ன போல ஊழியம் செய்யறவன் யார் இருக்கிறான், என்ன போல பரிசுத்தவன் யார் இருக்கிறான், என்ன விட நீதிமான் யார் இருக்கிறான், என்ன விட கொடுக்கிறவன் யார் இருக்கிறான், என்ன விட பெரிய ஊழியக்காரன் யார் இருக்கிறான், இப்படி வெளியில சொல்ல மாட்டார்கள். லவோதிக்கியாவில இருந்த விசுவாசிகள் மனதிலே நினைத்துக் கொள்வார்கள் போலும். ஆகவேதான் ஆண்டவருடைய கண்கள் ஊடுருவி பார்க்கறது இல்லவா? எழுதுறது கடிதம், அவருடைய குரல்கள் எழுதுகிறது பாருங்க, அல்லது எழுத வைக்கிறது பாருங்க. சீனாய் மலையிலே தேவ மனுஷர் மோசேக்கு 10 கட்டளைகளை தன் விரலாய் எழுதி கொடுத்தாராம். ஆனால் மலையடிவாரத்தில் நடந்த காட்சி மோசேயை விசனப்பட வைத்து தேவனுடைய விரல்களாலே எழுதின அந்த பரிசுத்த கட்டளைகளை தன் கையாலேயே போட்டு உடைத்தான். மலையில் கீழே நடந்த செய்கைக்காக தேவன் கோபப்பட்ட போது தேவனை ஆட்டின தேவ மனுஷன் கீழே வந்து காரியத்தை பார்த்த போது இப்ப அவன் கோபப்படுறான். கோபப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த கட்டளை கீழ்பட்டு உங்களுக்கு ஏண்ட கட்டளை, இப்படி நடக்கிற உங்களுக்கு ஏண்ட வேத வசனத்தை, உங்களுக்கு ஏண்ட பத்து கட்டளை, பரிசுத்தத்தை கெடுத்து விட்டு பரிசுத்த ஜனமே உங்களுக்கு ஏன் தேவ விரலதி கொடுத்த கட்டளைகளை போகணும்னு சொல்லி உடைச்சு தள்ளி நான் பாரு. பலையில தேவ கோபத்தை ஆட்டின அதே தேவ மனுஷன் கீழே வந்து நடந்த காட்சியை பார்த்த போதோ அவன் இப்ப கோபம் பண்றான். இவன் கோபத்தை தணிக்கிறதுக்கு யாரு வர்றது? யாரால முடியும் பாருங்க. ஓசைக்கு வந்த கோபத்தின் விளைவு கத்திரத்திற அவருடைய விறகுகள் எழுதின பலகைகளையும் போட்டுடைச்சாம்பெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா தேவ ஜனமே சிந்தி யோசி யோசி. ஆகவே அவருடைய பார்வையிலே நவோதிக சபையில் இருக்க அவர்களுடைய பார்வை என்ன? நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் ஆவியில நிறைந்தவர்கள், நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவோட பிள்ளைகள், தேவோட ஜனம், சோ அண்ட் சோ. அர தேவ பார்வையிலோ நிர்வாணிகளோ தரித்திரரோ கூட உன் கண்களுக்கு கலிங்கம் போடணும். ஏன் தெரியுமா? உடைய ஆவிக்குரிய பார்வை சரியில்லை. கண்களுக்கு கலிங்கம் போச்சுன்னா மாமிச கண்களுக்கு கலிங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் மென்ஷன் பண்ண இல்ல. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் அந்த சபை சரியாக தன்னை நிதானிக்க தவறிவிட்டது. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் தங்களை சரியாக நிதானிக்க தவறிவிட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, உன்னை நீ சரியாக நிதானித்துக்கோ. என்னை நான் சரியாக நிதானிக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? என்னுடைய அழைப்பு என்ன? என்னுடைய அபிஷேகம் என்ன? என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? இதை குறித்து ஒரு சரியான நிதானிப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம், மிக மிக அவசியமாகும். சோ நாம் எங்கே போகிறோம் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் ஆவிக்குரியவர்கள் தான். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன, நம்முடைய யோசனைகள் என்ன, நம்முடைய நோக்கங்கள் என்ன? God knows everything. சோ நான் குறித்துக் கொண்ட ஏழு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு கொஞ்சம் நிதானிங்க, ரைட்? சோ இப்ப நாம் பொதுவா நாம் என்ன நினைக்க தெரியுமா? மற்றவர்களை நிதானிப்போம். அவர் எங்க போறாரு, இவர் எங்க போறாரு, இவர் அவரோட கதைக்கிறாரு, அவர் யாரோட கதைக்கிறாரு. சம்பவத்தை விளங்கிக் கொள்ளாமலே நாம ஜட்ஜ் பண்ணுவோம், அல்லது ஒரு பக்கத்தால கேட்டு முடிவெடுத்துருவோம். நம்ம காரியம் நான் அப்ப சொன்னது போல எந்த சம்பவத்தை நம்ம புத்திப்படி நாம நிதானிச்சுப்படுவோம். அதன் முடிவு அதன் அடிப்படையில பேசுவோம், அதன் அடிப்படையில கருத்துக்களை விமர்சிப்போம், அதன் அடிப்படையிலே முடிவுகளை எடுப்போம், அதன் அடிப்படையிலே காரியங்களை சோ அண்ட் சோ. சோ நாம் எங்கே போகிறோம்? நாம் நிதானிக்க வேண்டியவர்கள். லவோதிக்க சேர்ச்சில இருக்கிற விசுவாசிகளை ஆண்டவர் கடிந்து கொண்டார். சோ இன்றைக்கு இங்கே கிருபை நாளத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்மையும் ஆண்டவர் கவனிக்கிறாரு, 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 கவனிக்கிறாரு. அவர் நீங்களும் நானும் சரியாக நம்மை நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நிதானிக்க வேண்டிய, நம்மை நாம் நிதானிக்க வேண்டிய ஏழு குறிப்புகள் சொல்றேன், கேளுங்க. இது எல்லாத்தையும் நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. நான் சொல்லட்டுமா? ஒரு மனுஷனுடைய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 20 minutes தான். ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தான் அவர் கேட்டு படத்தில் வைக்கக்கூடிய பக்குவம் இருக்கான். அதுக்கு மேல அந்த மனுஷனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லி அறிஞர் சொல்றார். சோ நான் சொல்ல போற காரியங்களை மனதில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாவிட்டால் இந்த சண்டே சர்வீஸ்ல சொல்லப்படுற பேசப்படுற செய்திகளில் நீங்க தம்பி ரூபாட்ட கேட்டீங்க சொன்னா ரோபிசா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, சிடி உங்களுக்கு அடிச்சு தருவாங்க. சோ பட் கவனிங்க, நம்மை நாம நிதானிக்க வேண்டிய ஏழு குறிப்புகள் கவனிங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கவனிக்கணும். மற்றவர்களை நிதானிக்க வேண்டாம், நம்மை நிதானிக்க ஏழு குறிப்புகள். ஏண்டா நெவோதிக்கா சேச்சு தன்னை நிதானிக்க தவறிவிட்டது? டப்பை நாம் நிதானிக்க வேண்டிய ஏழு கரு அதை கவனிங்க. நம்பர் ஒன், நமது வாழ்வில் யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்விலே யாருக்கு முதலிடம்? நம்பர் டூ, நம்முடைய வாழ்விலே எதற்கு முன்னுரிமை? எதற்கு முன்னுரிமை? மூணாவது, நமது வாழ்வின் நோக்கம் என்ன? ஓ வாட் இஸ் யுவர் அம்பிஷன் ஆஃப் யுவர் லைஃப்? உடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நான்காவது, நாம் எதற்காக வாழ்கிறோம் அல்லது ஏன் வாழ்கிறோம்? ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி. உலகத்தில் இருக்க சொல்லல, உள்ளே இருக்கிற நமக்கு சொல்ல என்ன சார்? நாம் எதற்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம்? ஐந்தாவது, எதை அதிகமாக தேடுகிறோம்? 6:33 மத்தேயு, நாம் எதை அதிகமாக வாழ்விலே தேடுகிறோம்? ஆறாவது, எதை குறித்து அல்லது எவரை குறித்து அதிகமாய் நம்முடைய மனதில் யோசிக்கிறோம்? எதை குறித்து அல்லது எவரை குறித்து அதிகமாக நம்ம இருதயத்தில் யோசிக்கிறோம்? ரோமர் 8:5-6 வாசித்தால் அதுக்கு பொருத்தமா இருக்கும். ஏழாவதாக, கடைசியாக, எதை அல்லது எண்ணத்தை நம்முடைய வாழ்விலே சாதிக்க விரும்புகிறோம்? So what are you going to do in your life? Because you are a child of God, calling by God as a public call. நமது வாழ்வில் யாருக்கு முதலிடம், இரண்டாவது எதற்கு முன்னுரிமை, மூன்றாவது நமது வாழ்வில் நோக்கம் என்ன, நாலாவது எதற்காக வாழ்கிறோம் அல்லது ஏன் வாழ்கிறோம், ஐந்தாவது எதை அதிகமாக தேடுகிறோம், ஆறாவது எதை குறித்து அல்லது எவரை குறித்து அதிகமாக யோசிக்கிறோம், ஏழாவது எண்ணத்தை சாதிக்க விரும்புகிறோம். இது சபையினருக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மிடத்தை நாமே கேட்டு நம்மை நிதானிக்க வேண்டியது. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர போற, இப்படி நாம இருப்போமாக இருந்தா தேவன் நம்மள பிரியமாக இருக்க மாட்டான். வருத்தத்துக்குரிய இன்னும் ஒரு காரியத்தை இங்க அட் பண்றேன், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இன் எவ்ரி சர்ச், பொதுவாக எல்லா சபைகளிலுமே, பொதுவாக எல்லா சபைகளிலுமே, பொதுவாக எல்லா சபைகளிலுமே, த குளோபல் சர்ச், எல்லா சபைகளிலுமே பயிரோடு சேர்ந்து தான் களையும் வளரும். வடைவி எல்லா சபைகளிலுமே ஆவிக்குரியவர்களும் மாம்சத்துக்குரியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதுக்கு ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்க போனால், ஒரே கற்பத்தில் யாக்கோபும் ஏசாவும் இருக்கத்தான் செய்தார்கள். ஏசா மாம்சத்துக்குரியவன், யாக்கோபு ஆவிக்குரியவன், ஆனா ஒரே கற்பம். நடந்தது தெரியுமா? கற்பத்திலேயே ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றோடு ஒன்று போராடுகிறது சொல்லி வேதத்திலே நாம வாசிக்கிறோமே. ஆகவே என கரிமானவர்களே, நான் சொல்றதை தயவு செய்தீங்க, நான் உங்களுக்கு சொன்ன குறிப்புகளை தயவு செய்து கொஞ்சம் வச்சு உங்களை நிதானிங்க. என்ன நான் நிதானிக்கட்டும்? மற்றவர்களை நாம நிதானிக்கிறது விட்டுட்டு நம்மை நாம நாம் நிதானிப்போமே. அவைதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நான் வாசிக்கிற அந்த வசனத்துல, நம்மை நாம நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆகவே நம்மை நாம் சரியாக நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை நாம் சரியாக நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இல்லாததை இருக்கிறது போல நம்மை நாம் நிதானித்துக் கொள்வோமா இருந்தால் நாமும் ஒரு ஆவிக்குரிய கூடைகளாக மாறிடுவோம். ஆண்டவர் சொல்வார், உன் கண்களுக்கு கலிங்கம் போடு விரும்புறேன் சொல்லி. ஒரு வசனத்தை படிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5:21.
தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் பார்வைகளுக்கு புத்திமானமா இருக்கிறவர்களுக்கு என்னவாம்? ஐயோ. தேவனுடைய வசனம் தங்கள் பார்வைக்கு, தங்களுடைய நிதானம் என்ன? நான் ஞானவா, நான் புத்திமான். சோ தங்கள் பார்வைக்கு ஞானியும் தங்கள் பார்வைக்கு புத்திமானமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஐயோ. எனக்கு அருமானவர்களே, தேவ பார்வை நம்மை எப்படி பார்க்குது? ஐயா, தேவன் எப்படி நம்மை பார்க்கிறாரு? தேவ பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கை தேவ திறந்த தேவ கண்களுக்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் சொல்லப்பட்ட குறிப்புகளை வச்சு நாம் கொஞ்சம் நிதானிக்கிறது மிகவும் நலமா இருக்குமே. இன்னும் ஒரு அடுத்த பக்கம் 7 குறிப்பால் அதை ரெட்டு குறிப்பு சேர்த்திருக்க, எழுதியிருக்கு, அதை குறிச்சிருக்க, அதையும் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் இயேசுவுக்காக நடக்காத கால்கள் எதற்கு? அவருக்கென்று உழைக்காத கைகள் எதற்கு? அவரை பாடாத நாவு எதற்கு? அவருடைய சத்தியத்தை சொல்லாத வாய் எதற்கு? அவரை நினைக்காத இதயம் எதற்கு? அவருக்கு பயன்படாத திறமைகள் தாளந்துகள் எதற்கு? அவருக்காக செயல்படாத ஆற்றல் அறிவு எதற்கு? அவருக்கு அர்ப்பணிக்காத செல்வம் எதற்கு? பாஸ்டர் என்ன சொல்றீங்க? அதான் அப்போ சொல்ல 4 நடந்த மிகப்பெரிய எழுப்புதல் என்ன தெரியுமோ? ஜனங்களுக்குள்ளே ஆவிக்குரிய புரட்சி வெடித்து கிளம்பின போது தங்க செல்வங்களை எல்லாம், நிலங்கள் எல்லாம் விட்டு கொண்டு அப்போ சொல்ல தலையிலே இல்ல, பாதங்களிலே வைத்தார்கள். மணி, ஹலோ, மணி, மணி அண்டர் த ஃபீட், தலையிலே இல்ல. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு பணம் தலையிலே இருக்குது. ஆகவேதான் தலக்கணம் பிடிச்சிருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனா அன்றைய கிறிஸ்தவத்தை, அன்றைய ஆவிக்குரிய ஆதி திருச்சபையை பார்த்தா விட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து காலில் வச்சு அப்போ சொல்லிய பாதத்தில் வச்சாங்க. சோ தேவனுடைய மனுஷங்களுக்கு பணம் பாதத்தில் இருக்கணும். உண்மையான தேவனுடைய மனுஷிக்கு பணம் பாதத்தில் இருக்கணும், தலையில வரக்கூடாது. பணத்தை குறித்து திமிர் வரும்பொழுதுதான், பணத்தை குறித்த என்ன பெருமை வரும்பொழுதுதான் மனுஷனுக்கு என்ன கதைக்குன்னு தெரியாம அடுத்தவனை மதிக்காமல், அடுத்தவனு மதிக்காமல், அடுத்தவனு மிதிக்கிறதும், அடுத்தவனு ஏற்றுக்கொள்ளாமல், அடுத்தவனு புறம்ப தள்ளுறதும், அதிகமான காரியங்களை அள்ளி வீசுறதும், கணக்கு தெரிந்தது போல கதைக்கிறதும், இப்படிப்பட்ட தலைக்கணங்கள் தான் அடிப்படை என்று அடிச்சு சொல்ற கேளுங்க. அவதான் என்னவோ பண ஆசை எல்லா தீமைக்கு த ரூட் ஆஃப் த சின். பண ஆசை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் வேர். சிலர் அதை இச்சித்து தங்கள் விசுவாசத்தை விட்டு வழிப, நீயும் தேவன மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. இவைகளை யாரு கேட்க போற? இப்படிப்பட்ட போதனைகள் யாருக்கு விருப்பம்? அதான் நான் என்ன சொல்றது, பாவத்தை கண்டிக்காத பிரசங்கிமாருக்கு பயங்கர கிராக்கி, பாவத்தை கண்டுகொள்ளாத பிரசங்கிமாருக்கு நல்ல வரவேற்பு. அவங்க புல்பிட்டுக்கு வரும்பொழுது இவர் நல்ல போதகர், நல்ல ஊழியக்காரன். வாரா வாரா, ஒரு 13-14 வருஷத்துக்கு முதல்ல ஒரு தம்பிக்கு 3 நாள் ஓட்டத்தில் வச்சு பிசாக்கிறதுக்கு கொண்டது. அப்ப பிசாசு என்ன சொல்லிச்சு தெரியுமோ? வாராங்க கருப்ப நினைச்சு பாரு. நான் ஜோஜி சும்மா சொல்லக்கூடாது, பிசாசுகளுக்கு கூட நிறம் தெரியுது பாருங்க. ஸ்தோத்திரம். சோ என்ன கவனிங்க, நான் சொன்ன காரியங்களை வச்சு நிதானி, நாம் எங்க போகிறோம், என்ன செய்கிறோம், நம்முடைய ஆவிக்கு நிலைமை என்ன, தேவனுடைய கண்கள் நம்ம எப்படி பார்க்குது. தயவு செய்து கொஞ்சம் நிதானி, என்ன வாரம் போற மட்டும் தயவு செய்து அப்படி இருந்துடாதீங்க. காலம் குறி இருக்குது, நேரம் குறி இருக்குது, நான் சீக்கிரமா முடிக்க போறேன். அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்த வருஷத்தை படிங்க.
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார்.
19 அதை விட்டுட்டு,
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
இதை பாருங்க, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ
அவர்களை கடிந்து கொண்டு செஞ்சுகிறேன்.
சரி, 3வது குறிப்பு என்ன? நேசிக்கிறவைகளை சிக்ஷிக்கிற தேவன். சோ 3வது லவோதிக சேர்த்து குறித்த 3வது குறிப்பு நமக்கு ஆச்சரியம்தான், ஆனா உண்மைதான். சில உண்மை நமக்கு கசக்குதான், ஆனா அது எல்லாம் நம்முடைய நன்மைக்கு தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ 3வது குறிப்பு ஆண்டவர் லவதிய குறிச்சு சபை குறிச்சு சொன்ன வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வது, எவர்களை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை என்ன செய்யறாரு? கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? ஹலோ, தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? சிக்ஷை உண்டு. ஏன் இந்த சிக்ஷை? நாம் பிள்ளைகளாக இருக்கிறபடியா நமக்கு சிக்ஷை உண்டு. ஏன் இந்த சிக்ஷை? அவன் நம்ம அன்பு கூறுபடியா நமக்கு சிக்ஷை உண்டு. ஏன் இந்த சிக்ஷை? நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாக மாறும்படி நமக்கு இந்த சிக்ஷை. படிங்க, எபிரேயர்களுக்கு நிருபம், சீக்கிரம் பாருங்க, எபிரேயர்களுக்கு நிருபம் 12வது அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் பார்ப்போம். எபிரேயர் 12:5 இருந்து வாசி. எபிரேயர் 12:5 இருந்து படி.
அந்திமின் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கழிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே.
நல்ல கவனிங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. சிக்ஷையை அற்பமா எண்ணாதே மட்டுமில்ல, கடிந்து கொள்ளப்படும் பொழுது என்ன
செய்யணும்? சோர்ந்து போகாதே.
அப்ப அப்படியான அர்த்தம் என்ன? அடிக்கடி தேவோட பிள்ளைகள் அவருடைய வாழ்விலே ஏற்படுகிற சில சிக்ஷைகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து போயிடுறேன். உண்மையா தானே ஆண்டவருக்காக வாழ்றேன், உணர்பூர்வமா தானே ஆண்டவரை சேவிக்கிறேன், உத்தமமாக ஆண்டவருக்காக வாழ்றேன், பின்ன ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட போராட்டம் கேட்டீங்கடா? அதை வாசி முடிச்ச அப்புறம் சொன்ன வாசி சொன்ன பாருங்க, படிச்சு புடிங்க.
அன்பு கூறுறாரு,
கர்த்தர் இடத்துல அன்பு, எவரிடத்துல கர்த்தர் அன்பு கூறுறாரோ
அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறத போல
சிக்ஷித்து தண்டித்து சிக்ஷிக்கிறார், அல்லது சிக்ஷித்து தண்டிக்கிறார். ஏன்? அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறபடியா? ஏன் அவர் நம்மை நேசி? படி படி.
நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார்.
பாருங்க, சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரர். அப்ப சிக்ஷையில் நேர்த்து நாம முறுமுறுக்கிறவர்களாக இருந்தா படி. கடுத்த வசனத்தை,
எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே.
எப்படி இருக்கு பாருங்க. ஏன் அதிகம் போவார்? பிள்ளைகள் உள்ள பெற்றோரை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சிக்ஷிக்கிறீங்க, தண்டிக்கிறீங்க, ஏன் சிக்ஷிக்கிறீங்க, ஏன் தண்டிக்கிறீங்க? பிள்ளை பிள்ளைகளை வச்சிருக்கிற அன்பு, தண்டிக்கிறோம் சிக்ஷிக்கிறோம். அப்ப மாமிசத்தின் படியான தகப்பன்மாருக்கு தாய்மாருக்கு இப்படி இருக்குமாக இருந்தால் பரம தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் தவறிடக்கூடாது, தவறான வழிக்கு போயிடக்கூடாது, பிழையான வழியை போயிடக்கூடாது, என்னை விட்டு போயிடக்கூடாது, என் அன்பை விட்டு அவர்கள் தூரமா போயிடக்கூடாது, சாத்தானு வலைக்குள்ள போயிடக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்வில சரிந்து போயிடக்கூடாது, அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக மாறிடக்கூடாது, அவர்கள் வெதுவெதுப்பினவர்களாக மாறிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவன் நம்மை சிக்ஷிக்கிறது நல்லதா இல்லையா? சிவகுமார புத்தத்தில் வாசித்து அவர் சொல்றாரு, அவர் பீகாருக்கு போற தொடக்கத்தில் என்ன ஹிந்தி மொழியை கற்றுக் கொடுத்ததுக்கு சரியா கஷ்டப்பட்டார். பல மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சு அவருக்கு ஏறல. ஒரு நாள் இரவு ஓண்டு ஆண்டு கொடுத்து அடுத்து ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? சினிமா ஸ்டாராகிய பத்மினிக்கும் வையந்தி மாலாவுக்கும் என்ன இந்தி பேச தெரியுமாக இருந்தா, அவர்களெல்லாம் இந்தி பேசுவார்களாக இருந்தா, உம்முடைய ஊழியக்கண்ணாக்கிய என்னால மாத்திரம் ஏன் இந்தி பேசக்கூடாது என்று சொல்லி என்ன சின்ன பிள்ளை போல அவர் உண்மை அழுதுறாரு. அழுது ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு படுத்துட்டார். நடுவர்கள் பார்த்தா இரவர் பார்த்தா ஒரு சத்தம் உடைய காதல் கேட்குது. என்ன தெரியுமா? இது எல்லாம் உண்ட நன்மைக்காகவே. பல மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சாலும் மண்டைக்குள்ள ஏறுதில்லை. ஆண்டவரே, இவனையே நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? உம்முடைய நாமத்தில் வந்திருக்கிற இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறது உடைய மொழியை நான் கட்டுக்கொள்ள முடியும், நான் கட்டுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறேன், நீர் என்ன செய்கிறேர்? பாண்டவர் சொன்னாரா, இது எல்லாம் உண்ட நன்மைக்கு. பின்பாடு அவர் அநேகருக்கு தன்னை ஊழியத்தில் வந்த அநேகருக்கு இந்து மொழியை கற்றுக் கொடுக்கிறதுக்கு அது வாய்ப்பாக அமைந்தது. என கருமானவர்களே, பல நேரங்களில் தேவன் நம்மை சுட்சிக்கிறார். கவனிங்க, சுட்சி என்றால் என்ன? சில வேளைகளிலே வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்யுது. ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு வியாதியே வராது என்று எங்கு இருக்குது? கத்தரை நேசிக்கிறவர்களுக்கு வியாதியே வராதுன்னு எங்க? நான் கேட்கிறேன், யோவான் 11 அதிகாரத்திலே லாசரு வியாதி பட்டிருக்கார். என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? நீ ஆண்டவராகிய இயேசுவே, நீ நேசிக்கிறவன் வியாதி பட்டிருக்கிறான். அதை எடுத்து வாட்சி பாத்திக்க தெரியும். அவன் சொல்றாங்க, நீ நேசிக்கிறவன் வியாதி பட்டிருக்கிறான். எப்படி இருக்கு? லாசருவை ஆண்டவர் இயேசு நேசித்தார் என்றும், அவருடைய சகோதரிகளாகிய மார்த்தாள் மரியாளை இயேசு நேசித்தார் என்றும், அவர்களை ஆண்டவர் அன்பாக தான் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்படியான லாசருக்கு அப்படி வருத்தம் வந்தது. சோ ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்கும் வருத்தம் வாரத்துக்கு வாய்ப்புண்டு. சில பேருக்கு என்ன, நல்ல தேவ பிள்ளைகளுக்கு தலைவலி காய்ச்சல் வேற வியாதி வந்துட்டார்,
இவர் ஏதோ செஞ்சுட்டாரு,
நாம நிதானிச்சிடும், ஜட்ஜ் பண்ணிடும், எழுதியும் போடுவோம், கையெழுத்தும் போடுவோம். சில வேளையிலே இதை 100 விதம் அடிச்சு சொல்லாது. ஆனா பவுல் சொல்றாரு, என் சர்வத்தில் ஒரு முள் இருக்குது, பல வேத வியாக்கியானங்கள் ஒரு வியாதியாக இருக்கணும் சொல்லி குறிப்பிடுறாரு. ஆனா 100 விதம் அடிச்சு சொல்லல. ஒருவேளை அப்படி இருந்து அது என்னப்படி நீங்கும் படி ஜெபம் பண்ணேன், ஆனா சொன்ன என் கிருபை உனக்கு போதும், அது லேட்டிட் பீதியா, அது இருக்கட்டும் சொன்னேன். சோ சில வேளை சில வியாதிகள் நம்மை தாக்குது, சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் அலைமோதுது. குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, திடீரென்று வேலை இல்லாத பிரச்சனை, சில நேரத்தில் பண குறைவுகள், சில நேரத்தில் பொருளாதார நெருக்கடிகள், சில நேரத்தில் பட்டவுகளால் நாம் புரிந்து கொள்ளப்படாத நிலைமைகள், இவைகள் எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்வில் சில நேரத்தில் அனுமதிக்கிறார். எதற்கு தெரியுமோ? நாம் சரிந்து போகாதபடி நம்மை பேலன்ஸ் பண்ணி கொள்வதற்காக, நாம் வெதுவெதுப்பாக மாறிடாதபடி நாம் ஆவிக்குரிய அலருள்ளவர்களாக காணப்படுவதற்காக ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக நம்மை சிட்சிக்கிறாராம், சிட்சிக்கிறாராம், சிட்சிக்கிறாராம். நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலும் இதே வசனங்களை நீங்க பார்க்க முடியும். நேரம் போகுது, ஆகவே நான் சொல்ற கேளுங்க. லவோதிக்கா சபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் நேசிக்கிற எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகவே நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நான் சொல்ல கேளுங்க, அப்படியான சிட்சைகளை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கப்படும் பொழுது நாம யோசிக்கணும், நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் இந்த சிட்சை? நான் எங்க திருந்தணும், எங்க மாறணும், எங்க மனம் திரும்பணும்? கொஞ்சம் நாம நிதானிக்கணும், கொஞ்சம் நாம யோசிக்கணும். ஏதோ என்ன பகலும் உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் போல நாம இருக்கக்கூடாது. ஏதாவது நம்ம வாழ்வில் சிட்சைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள் வரும் பொழுது நாம கொஞ்சம் நிதானிக்கணும். ஏன் இந்த வாழ்வில் இந்த சிட்சை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன் இதை அனுமதிக்கிறார்? எங்க திருந்தணும், எங்க மாறணும், எங்க ஒப்பு கொடுக்கணும், எங்க அர்ப்பணிக்கணும்? சோ அண்ட் சோ சோ நேசிக்கிற இழவுகளும் அவர்களை சிட்சிக்கிறார். பிள்ளைகள் என்றால் சிட்சையும் நிச்சயமாமே. நான் நேரம் அடுத்த குறிப்பு போறேன். அடுத்த வசனத்தின்படி, அடுத்த வசனங்கள் 20:3, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனை போஜனப்படும். அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? வாசற்படியில் நின்று கதவை தட்டுறாரா? எங்க? சேச்சல். அப்படி அர்த்தம் என்ன? உள்ள ஆர்ப்பாட்டம், வாத்தியங்கள், ஆர்ப்பரிப்பு, பாட்டு, சோத்திரம். ஆனா ஆண்டவர் எங்க? வெளியில். புரியுது? சபையில் என்ன நடக்குது? பாட்டு, ஆர்ப்பாட்டம், வாத்தியங்கள், அவர்களும். ஆனா ஆண்டவர் எங்க? வெளியில். இந்த தேசத்துல எத்தனை சபைகள் பாரம்பரியமா போயிட்டு பாருங்க. அதுதான்
இன்றைக்கு பல சபைகளை இழுத்து மூடி, சபை கட்டிடங்கள் இழுத்து மூடி அநேக சபை கட்டிடங்கள் முஸ்லீம்கள் வாங்குற. இந்த சபை ஒரு காலத்துல தொட்டியை கட்டி ஞானஸ்தானம் கொடுத்து உயிரோட்டமான சபையத்தான் இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த சபையை போட்டிட்டாங்க. ஏன்னா ஆட்கள் இல்ல, கட்டிடம் இருக்குது, ஆட்கள் இல்ல. யோசிச்சுப்பார். சோ கதவை தட்டுகிறேன். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனுடைய இதய கதவுகளையும் ஆண்டவர் இயேசு தட்டி கொண்டே இருக்கிறார். தம்பி தங்கச்சி, நீ பலகாலமாக ஆலயத்துக்கு வந்து போகலாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம், உனக்கு அது ஆறுதலாக இருக்கலாம், சபைக்கு வந்து போறது உனக்கு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் உடைய ஆறுதலும் உடைய நிம்மதியும் உன்னை நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க பண்ண வேண்டும். ஆகவே நீ மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லது போனா நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறதுக்கு வாய்ப்பில்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து பங்கடைய வாய்ப்பில்லை. இந்த பூமியில ஏதோ ஒரு ஆறுதலுக்காக நீ நிம்மதிக்காக சபைக்கு வந்து போகலாம், ஆனால் உன் ஆத்மாவின் மேலே ஆண்டவர் என்ன கரிசனியாக இருக்கிறார். நீ மரித்து கண்ணை மூடி பொழுது பாதாளத்துக்கு நரகத்துக்கு போறதவருக்கு இஷ்டம் இல்ல. இந்த பூமியிலே நீ தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும், அவருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தார் என்றும், மூன்றாம் நாள் சொன்னபடி உயிரோடு எழுந்தார் என்பதை இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்திலே நீ ஏற்றுக் கொள்ளுவாயா இருந்தால் அவர் உனக்குள்ளே பிரவேசித்து உன்னோடு போஜனம் பண்ணுவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குப்படி இருக்கிறார். ஆகவே என்ன காரியமான தேவன ஜனமே, நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு, தேவனுடைய குரலை கேட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கிற நாம் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கணும். நாங்க ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்துல எங்களுக்கு ஒருத்தரும் வந்து கேட்கல, சொல்லல, நாங்க போய் கேட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்துல சபை இருக்கல, தமிழ் சபையில. அப்ப நான் என்ன செய்யேன், நான் ரட்சிக்கப்பட்ட ஜேம சேர்த்துல போய் பாஸ்டருக்கு போய் சந்திச்சேன். பாஸ்டர் ஆய்வோட கேட்ட பேப்டிசம் அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு, சொன்னாரு, பார்த்துட்டு அண்டில் ஜூன் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் நீ வெயிட் பண்ணுவோம்ன்றாரு. கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு டைம் இருந்தது. அப்ப 2.5 மாசமும் நாட்கள் நீங்க நம்பனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. அந்த 2.5 மாசமும் நாட்கள் எண்ணிட்டே இருந்தேன், எப்ப ஜூன் 28 வரும், எப்ப ஜூன் 28 வரும், எப்ப ஜூன் வந்தாலும் வந்தது ஜூன் மாசம் 28ஆம் தேதி. ஓடி போய் அந்த மனுஷன் தேவ மனுஷன் கைகளால் ஞானஸ்தானம் பெற்றேன். என்ன கருமான தேவ ஜனமே, நான் இயேசுவை தேவனுடைய குமாரனாக நீயும் நான் வேண்டிக் கொண்டேன். அடுத்த கட்டமாக நாம செய்ய வேண்டியது மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றேன். தேவனுடைய வாசல் இதயத்தின் வாசற்படி தட்டி இருக்கிறார். இந்த சத்தம் தேவன் உன்னை தட்டுகிற சத்தம். நாம் பேசுகிற இந்த வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுடைய இதய கதவை தட்டுகிறார். தேவ ஊழியர்கள் மூலமாக தன்னுடைய வார்த்தையை உனக்கு அனுப்பி உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுக்கு நீ இடம் கொடுப்பாயோ, அவரை உன் இருதயத்தில் நீ ஏற்றுக் கொள்வாயோ, அவருடைய பிள்ளையாக நீ மாற வேண்டும். தேவனுடைய கிருபை நீ இழந்து போகாதபடி இன்றைக்கே உனக்கு ரட்சணையினார் இப்பொழுதே அனுக்கிற காலமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தை பெற்றான முடிக்கிறேன். I am going to finish it. So finally, 5வது குறிப்பு, இந்த லவோதிக்கா சபை சேர்ச்சை குறித்த 5வது குறிப்பு, 21வது வசனத்தை படிங்க.
என் பிதாவினுடைய சிங்காதனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான். என்னுடைய சிங்காசனம் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட. என்ன பெரிய வாய்ப்பப்பா, கேன் யூ இமேஜின் தட்? அப்ப சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றேன்னா, ஜெயங்கொள்ளுகிறவர்களை சொல்றாரு. நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் வீட்டிருப்பா. யாரு ஜெயங்கொள்றவர்கள்? சோ ஜெயங்கொள்றதுன்றா என்ன? நாம ஜெயிக்க வேண்டிய 3 முக்கியமான காரியம் இருக்குது. 1 உலகம், 2 மாமிசம், 3 பிசாசு. இந்த 3 நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்வு என்பது பிசாசோடுதான ஒரு போராட்டம் என்பது நாம மறக்கக்கூடாது. எனக்கு அறிமானவே, ஆவிக்குரிய வாழ்வு என்பது உலகத்தோடு ஒத்து போகாத ஒரு வாழ்க்கை என்பது நாம மறந்துடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மாமிச இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறது என்பதை, இடம் கொடுக்க கூடாது என்பதை நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ ஜெயங்கொள்றவர்களோ அவர்கள் ஜெயிக்க வேண்டும். 3 காரியம். 1 உலகம், உலக கவலைகள், உலக கவர்ச்சிகளுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹலோ, இதை குறித்து விவரமா பேச நேரம் போச்சு. உலக கவலைகளும் உலக கவர்ச்சிகளும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அநேக விசுவாசிகள் அவைகளுக்குள்ள உலக கவலைகள், அது இல்லை இது இல்லை, அவனுக்கு இருக்கிறது போல வீடு இல்லை, அவனுக்கு இருக்கிறது போல கார் இல்லை, அவனுக்கு இருக்கிறது போல படிப்பு இல்லை, அவனுக்கு இருக்கிறது போல பணம் இல்லை, அவனை போல நான் இல்லை, இவனை போல நான் இல்லை, மற்றவோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து நமக்குள்ள ஏற்படுற கவலை. ஏதாவது குறைவு இருக்கும், அந்த குறைவையே நினைச்சு நினைச்சு துக்கப்பட்டு கொண்டு இருக்கு, துக்கப்பட்டே சாகிறது. சோ இது ஒரு கூட்டம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா உலக கவர்ச்சிகள். இன்றைக்கு பாருங்க, எத்தனை பார்க்கிற இடமெல்லாம் போஸ்டர், எந்த போஸ்டரை பார்த்தாலும் மனுஷனுடைய மைண்ட கவர்ந்து இழுக்கத்தக்கதான போஸ்டர். தங்கட வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அதுக்கு ஏற்றபடி அவன் இருந்து உட்கார்ந்து சிந்திச்சு மனுஷனை தங்க வியாபாரத்துக்குள்ள கொண்டு வந்து அதை பெருக்கத்தக்கதாக வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக பல போஸ்டர்கள் வார்த்தைகளை எழுதி மனுஷனுடைய கவனத்தை தன் பக்கமாக இழுத்து அதை பார்த்து அதை ரசித்து அதை ருசித்து அதை அனுபவித்து அதை வாங்கிக் கொள்வதற்காக எத்தனை போஸ்டர்கள், எத்தனை சுவரட்டிகள். அது மாத்திரமா டிவிய திறந்த நியூஸ் பார்க்கிறவன் நியூஸ் போட, அச்சோ இது என்னடாப்பா, இதுக்குள்ளேயும் இப்படியா, நியூஸிலேயும் இப்படி காட்சிகளா, நியூஸிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளா, அப்படியான எதைத்தான் பார்க்கறது என்று யோசிக்க முடியுது. பிள்ளைகள கிண்ட புரோகிராம் போட்டா அதுக்குள்ளே அப்படிப்பட்ட இது கூடாதடா தம்பி, இதை நீ போட்டடா, இதை பார்க்காத. நேற்று நான் பிரதருக்கு சொன்னேன், இந்த சலமோன் நேற்று டிவியில பைபிள் டிவியில சலமோன் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா அவன் பைபிள் தெரியாதவங்க பாக்கல, நம்மளை போல வேற்று தெரிஞ்சவங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. அவன் சொன்னா எத்தியோப்பிய ராஜஸ்திரி அவங்க தூக்கிட்டு வரா, அந்த ராஜஸ்திரியோட சலமோன் நடக்கிற விதத்தை பார்த்தா இது எந்த வேதத்துல இருந்து இவன் நீ செய்கிறான்னு சொல்லி எனக்கு யோசிச்சு பார்த்தேன். தோத்திரம், இது என்ன படமப்பா, இது என்ன போக்கு, இது என்ன கதை, இது என்ன வேடிக்கை, இது என்ன வேதனை, இது என்ன சோதனை. அவன் வியாபாரத்துக்காக அதை செய்யறான், அவன் விளம்பரத்துக்காக அதை செய்யறான். எங்க பார்த்தாலும் பல சிவரொட்டிகள், பல காட்சிகள், நம்மளே நம்ம உலக கவர்ச்சிகள் நம்மை கவர்ந்து இழுக்குது. பாருங்க, நாம் தேவ பிள்ளைகள் மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். பாரு, இங்கேயோ சில குறிப்பு எழுதி வச்சுட்டேன், சோத்ர சொல்லி முடிகிறேன். சோத்ர பாருங்க, உலக பொருட்களுக்கு அடிமையாகி லோத்தின் மனைவி உப்பு தூணானாலே, பொருளாசைக்கு இடம் கொடுத்து கேயாசி குஸ்தரோகியானே, பண ஆசைக்கு இடம் கொடுத்து யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தானே. ஐயா, யாராவது உங்க பிள்ளைகளுக்கு யூதாஸ் என்று பேர் வைப்பீங்களோ? அப்படி வச்சா நாமனே சுத்த யூதாசா தான் இருப்போம், ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்றபடியால. பில்லாடு என்ற பேரையே வைக்க கூடாது என்று பேன் பண்ணியிருக்கான். இந்த நாட்டு டிக்டேட்டர் சர்வாதிகாரி அடோல்ஃப் ஹிட்லர், அவட்ட பேரை ஒருத்தர் வைக்க கூடாது என்று இந்த நாடே பேன் பண்ணியிருக்கு. பண ஆசைக்கு இடம் கொடுத்து யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தார், மாமிச இச்சைக்கு இடம் கொடுத்து சிம்சோன்ஸ் தேவபலத்தை இழந்து கண்களை இழந்து கபோதியானார், தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பாலை விட்டு போய்விட்டான், அழைப்பை விட்டு விட்டான், ஊழியத்தை விட்டு விட்டானே, அபிஷேகத்தை இழந்து விட்டாரே, அந்த பரிதாபம் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான். இடக்கறிவான தேவ ஜனமே, ஜெயங்கொடர் ரபனோ, உலகத்தின் கவர்ச்சிகளுக்கும் உலகத்தின் கவலைகளுக்கும் ஜாக்கிரதையாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்ல, மாமிசம் இந்த பாபிஷத்தில் இருக்க இச்சை, இன்றைக்கு அநேக தேவட பிள்ளைகள் மாமிச இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். மாமி பழத்தின் மேல ஏவாளுக்கு இருந்த இச்சையினால் அல்லவோ அதை பிடுங்கி சாப்பிட்டு பாவத்தை கொண்டு வந்தாண்டு நாம் அறிகிறோம். எனக்கு அறிவான வனாந்திரத்திலே என்ன வச்சியின் மேல இருந்த விருப்பத்தினால் அல்லவோ அவர்கள் என்ன வனாந்திரத்தில் விழுந்தார்கள், வச்சியில் இருந்த இச்சையினால் அல்லவோ அவர்கள் வனாந்திரத்தில் விழுந்த. இப்படி நான் சொல்லிட்டே போகலாம், ஏன் இதை சொல்ற கொஞ்சம் நாம சிந்திக்கணும். இந்த மாமிசத்திலே இச்சை இருக்குது, உன் அவயவங்களிலே இச்சை இருக்குது, உன் கண்களிலே இச்சை இருக்குது, மறந்துடாத. ஆகவே நான் சொல்றேன் கேளு, உன் கண் சுத்தமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் சுத்தமா இருக்கும், கண்ணானது சர்வத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். சோ அண்ட் சோ, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் தேவனால உண்டானதல்ல, உலகத்தினால் உண்ட. இவைகளுக்கு விலக்கி நம்ம தேவனா பிறந்தவன் தன்னை காக்கிறது. பிசாசுக்கு விரோதமான போராட்டம் ஜெயிக்கணும். பிசாசு ஏன் தெரியுமா, நமக்கும் பிசாசுக்கு இடையில எப்பயும் ஒரு போராட்டம் இருந்துச்சு. சீக்கிரம் சிங்கம் போல யாரை விழுங்க, சிதிஜே தெரியும், பல் விடுங்கப்பட்டவனாக தெரிஞ்சுட்டே இருக்கிறான், பரிச்சாளி போல சுத்திட்டே இருந்துக்க. நமக்கு கண்களுக்கு தெரியல, தேவன் ஆவியாக இருக்கிறார், அது போல பிசாசும் ஆவியாக இருக்க சுத்தி சுத்தி வர எங்க தள்ளுறது, எங்க விழுத்துறது, எங்க பின்னாக்கம் ஆகிறது, எங்க சொர்வடைய பண்றது, எங்க தேவன் எப்படி சுத்தி சுத்தி கவனமாரு. உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு ஏ சொல்றாரு, நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டிருக்க போல ஜெயங்கொண்டு அவனும் என்னோட கூட என் சிங்காசனத்தில் வீட்டிருப்பார். தேவ ஜனமே, நம்ம எங்கே போகிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? ஓடுருவி பார்க்க உடைய கண்களுக்கு என்ன பழி சொல்லும்? சல்வர் சண்டபிளஸ் யாரும் விழுந்திருப்போம்.